கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:15-18 வரைக்கும் வாசிக்கலாம்.
அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த
15 வாசிக்கலாம்.
மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனோட லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666.
சரி, வெளிப்படுத்தல் 13 நம்ம வாசிக்கிற இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலக ஒழுங்கு. நியூ வேர்ல்ட் ஆர்டர், உலகமானது ஒரு புதிய ஒழுங்கின் கீழ் வரப்போகிறது. அதற்காக இப்பொழுது உலகமானது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உலகமானது கோயிங் டுவர்ட்ஸ் த நியூ வேர்ல்ட் ஆர்டர். நியூ வேர்ல்ட் ஆர்டர், ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டை நோக்கி உலகமானது இன்றைக்கு மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு நியூ டைப் ஆஃப் வேர்ல்டு உலகமானது எது நோக்கி இருக்கிறது. இண்டஸ்ட்ரியல் நேஷனாக உலகம் மாறினது. 2nd World War பின்பு இந்த உலகம் வந்து இண்டஸ்ட்ரியல் நேஷனாக மாறியிருக்கிறது. அதற்கு முன்னதாக உலகம் வந்து அக்ரிகல்ச்சர் வேர்ல்டாக இருந்தது, இப்பொழுது இண்டஸ்ட்ரியல் ஆக மாறியிருக்கிறது. கடைசி நேரத்தில் அது இன்ஃபர்மேஷன் வேர்ல்டாக அது மாறியிருக்கிறது. இந்த உலகம் இன்ஃபர்மேஷன் ஏஜில் வந்திருக்கிறது. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை இப்பொழுது உலகம் எதிர்நோக்கியிருக்கிறது. நியூ வேர்ல்டு ஆர்டரை எதிர்நோக்கியிருக்கிறது. நியூ டைப் ஆஃப் வேர்ல்டை இன்றைக்கி மக்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் மூவ் ஆகி கடைசியாக அவ்விதமான ஒரு நிலைமையை அடையும் என்று நம்ம பைபிளில் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. டெக்னாலஜி, சயின்ஸு, சிவிலைசேஷன், இந்த மூன்றின் மூலமாக சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய ஏதேனை உலகத்திலே சாபித்து கொண்டிருக்கிறான். கடைசியில் அது ஒரு புதிய உலகமாக அந்த உலகத்துக்கு அந்திகிறிஸ்து லீடராக மாறுவான். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து உலகத்தில் வரும். அதை எப்படி அவன் கொண்டு வருகிறான் என்றால் விஞ்ஞானம், சயின்ஸ், டெக்னாலஜி, தொழில்நுட்பம், அங்கே சிவிலைசேஷன், நாகரிகம், இவற்றின் மூலமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அதை நோக்கி உலகமானது போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். 400 அடிமைகளாக இருந்தார்கள். கத்தர் மோசையை அனுப்பி அந்த எகிப்தினுடைய சிஸ்டத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தான். பார்வோனுடைய கையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினான். பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாசபெலுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக வந்தார்கள். ஜாசபெல் விக்கிரக ஆழ்வாரனை கொணர்ந்தாள், விக்கிரகங்களை வழிபடாதவர்களை கொலை செய்தாள், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை கொலை செய்தாள். அந்த ஜாசபெல் சிஸ்டத்தில் இருந்து எலஜா என்ன கர்த்தரே தேவன் என்று அவர்கள் மத்தியிலே நிரூபித்து காண்பித்து அக்னியின் மூலமாய் உத்தரவு கொடுக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி நிரூபித்து காண்பித்து ஜனங்களை வந்து ஜாசபெல் சிஸ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தான். கடைசியாக அந்த மோசஸ் அண்ட் எலஜா திரும்பி வருகிறார்கள். அவங்களுடைய அனாய்டிங் வந்து 2 கிடைக்கிறது. மோசஸ் அனாய்டிங் அண்ட் எலஜா அனாய்டிங்கை ஆண்டவர் மறுபடியும் அனுப்பும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 144,000 பேரை வந்து அவங்கள் வந்து ரோமர்களுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கும். கடைசியாக ரோமன் சிஸ்டத்திலிருந்து 144,000 பீப்புள் வந்து விடுதலை ஆக்கப்படுவார்கள். இப்படி பைபிளில் வந்து அந்த டெலிவரன்ஸ் எழுதப்பட்டிருக்கு. ரோம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது அதுதான் நியூ வேர்ல்டு ஆர்டர், அதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அது உச்சக்கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது உச்சக்கட்டத்துக்கு வரும் பொழுது கத்தர் வந்து அவருடைய மனவாட்டியை மேலே எடுத்துக்கொள்வார். ஆமீன். நம்ம பெந்தேகோஸ்தல் சர்ச்சை நம்ம சேர்ந்தவர்கள் இல்லை, ஆண்டவர் நம்மை பெந்தேகோஸ்தல் இருந்து வெளியே அழைச்சிருக்கிறார். பெந்தேகோஸ்தல் பீப்புள் தங்களை ஆவிக்குருளாக தங்களை சொல்லுவார்கள், ரொம்ப பக்தியாக இருப்பதாக சொல்லுவார்கள். அந்த பெந்தேகோஸ்த போதகர்களும் தங்களை அதிக பக்திமான்களாக காண்பிப்பார்கள். ஆனால் பைபிளில் என்ன எழுதியிருக்கு, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா அவங்க லவோதிக்காவாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். லவோதிக்கா சபையானது அநேக அங்கத்தினை கொண்டதாகவும் ஐஸ்வர்யமுள்ளதாகவும் இருக்கிறது. அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறது. என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:17 வாசிக்கும் பொழுது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறாய் என்று ஆண்டவர் பெந்தகோச சபையை பற்றி சொல்லுகிறார். அவங்கள பற்றி எங்கே எழுதியிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, உன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நமக்கு ஒரு தீர்க்கதரிசி எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ப்ராஃபெட்டை ஆண்டவர் அனுப்பலைன்னா நம்ம இன்னும் பெந்தகோசில் தான் இருப்போம். அந்த பெந்தகோச மக்களை போல தான் நம்ம இருப்போம். அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், தரித்திரர்கள், குருடர்கள், நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எல்லாம் ரொம்ப பக்தியாக இருக்கிறோம், நாங்கள்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம், அதனால் எங்கள்கிட்ட எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் அதை முன்னுக்கூட்டியே எழுதி வச்சிருக்கிறார். அதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான் நீ வந்து ஐஸ்வர்யவனாகும்படி நெருப்பிலே படமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ள வெண்வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கவும் போட வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். என்னிடத்திலே நெருப்பிலே படமிடப்பட்ட பொன் இருக்கிறது. என்னிடத்திலே வந்து என்ன சென்றால் உன்னுடைய நிர்வாணம் தோன்றாதபடி உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரம் இருக்கிறது. என்ன உன் கண் பார்வை அடையும்படியாக நீ குருடனாக இருக்கிறாய், ஐசால்வு என்னிடத்தில் இருக்கிறது, அங்கே கண்ணுக்கு போட வேண்டிய கலிக்கம் இருக்கிறது. அது எல்லாமே இந்த நேரத்துக்குரிய மெசேஜ். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் இருக்க வெளிப்பாடு தான் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், இதுதான் வெண்பசுரம், இதுதான் கண்ணுக்கு கலிக்கமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்கு, நீங்கள் அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். உங்கள்கிட்ட அதை வச்சிருக்கிறீங்க, இந்த மெசேஜ் இருக்க வெளிப்பாடுனா என்கிட்ட அது இருக்குது, உங்கள்கிட்ட அது இருக்குது. ஆனால் அவங்க குருடர்களாக இருக்கிறார்கள், நிர்வாணிகளாக இருக்கிறார்கள், தரித்திரர்களாக இருக்கிறார்கள். அது மாறுவதற்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவில் இருக்குது, இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது. அதனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நீ வந்து வாங்கிக்க அப்படி என்று சொல்லுகிறார். நான் நேசிக்கிறவளை எவ்வளவோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் நான் அவனத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கர்த்தர் அவனுடைய இருதய கதவை தட்டுகிறார். இதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கார், உனக்கு இதெல்லாம் தருவேன். உன்ட நெருப்பிலே படமிடப்பட்ட பியூர் கோல்டு என்கிட்ட இருக்குது, என்கிட்ட வெண்வஸ்திரம் இருக்குது, என்கிட்ட கலிக்கம் இருக்கிறது, இதெல்லாம் நான் உனக்கு தருவேன். நீ என்னை வந்து கதவை திறந்தீன்னா, பெந்தகோச விசுவாசியே நீ கதவை திறந்தால், பெந்தகோச போதகரே நீ வந்து கதவை திறந்தால், இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். உன்னுடைய குருட்டு கண்கள் பார்வையடையும், நீ நிர்வாணமாக இருக்க மாட்டாய், வெண்வஸ்திரத்தை உடுத்தியிருப்பாய், நீ தரித்திரனாக இருக்கப்பட்டாய், உனக்கு வந்து பியூர் கோல்டு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் இருக்கிறது. ஆனால் அவர்களோ தங்களுடைய இருதய கதவை தடப்பதில்லை, அவங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அடைப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் பிராமிஸ் கொடுக்கிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கோளர் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவன் என்று லவோதிக்கியா சபைக்கு சொல்லுகிறார். அந்த பெந்தேகாசல் சர்ச்சி இருந்து அந்த பிலீவர்ஸை நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட சத்தியத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ரோம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும். ரோமன் கத்தோலிக்க மார்க்கமானது உலகத்தை ஆளுகை செய்யும். ரோமன் கத்தோலிக் சர்ச் வில் கண்ட்ரோல் த வேர்ல்டு என்று சொல்லி அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு அது ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவங்க கத்தோலிக்கத்தோடு சேரப்போகிறாங்க. அவங்களுக்கு ரோம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும், ரோம் வந்து உலகத்தின் செல்வத்தை கண்ட்ரோல் பண்ணும் என்று சொன்னால் அதான் நியூ வேர்ல்டு கவர்மெண்ட். அவர்களுக்கு அது ஷாக்காக இருக்கும், அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் பைபிள் படி நம்ம சொல்லுகிறோம். வி சே அக்கார்டிங் டு த பைபிள் ரோமன் கத்தோலிக் சர்ச் வில் கண்ட்ரோல் த வேர்ல்டு, உலகத்தை அது வந்து ஆளுகை செய்யும் என்று சொன்னால் அவங்களுக்கு அது ஷாக்காக இருக்கும். அவங்க என்ன, அவங்களுடைய பிரயாசம் எல்லாமே அந்நிய பாஷை பேசுவதுக்கு பிரயாசப்படுவது. ஏன்னா நீ அந்நிய பாஷை பேசலை, அதனால் நீ பரிசுத்தாகி பெறல, நீ பரலோகராஜ்யம் போக முடியாதுன்னு பாஷை சொல்லியிருப்பார். இதனால் அவங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு வேகமாக சொல்லுவாங்க. பாட்டை வேகமாக படிக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி சொல்லி அந்நிய பாஷை பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவது. அது மாத்திரமல்ல, கொஞ்சம் ஷேக்கிங் வருவதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அந்த பொய் தீர்க்க தரிசனம் சொல்வதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் நீங்கள் பெந்தகோஸ் சபையில் போனீங்கன்னா அவங்கள்ட்ட பார்க்க காரியம் அதுதான். அவனுக்கு சத்தியம் என்னதுன்னு புரியாது. அவங்க ஜம்பிங் அண்ட் டான்சிங், ட்ரைங் டு ஸ்பீக் அன்நோன் டங், ட்ரைங் டு ப்ரொஃபஸை, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதுக்கு பிரயாசப்படுவார்கள். ஆனால் அவங்க பிளைண்டாக இருக்கிறாங்க. பிளைண்ட் டு த பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டத்தை அவருடைய ப்ரோக்ராமை அறியாதபடி அவர்கள் வந்து குருடர்களாக இருக்கிறார்கள். தே ஆர் ஸ்டில் இக்னரண்ட் அண்ட் பிளைண்ட் டு த பிளான் ஆஃப் காட். இப்பொழுதும் அவர்கள் வந்து அவர்கள் பிளைண்டாக அறியாமையிலே இருக்கிறார்கள். பாருங்கள், அவிதமாக இருக்கிறார்கள். ஆனால் கத்தர் இன்றைக்கு நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், நியூ வேர்ல்டு ஆர்டர் வரப்போகிறது. ரோம் வில் கண்ட்ரோல் த வேர்ல்டு, உலகத்தை ரோமாபுரி ஆளுகை செய்யும். கத்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நமக்கு வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அவள் ஒரு என்ன அப்படியாப்பட்ட இஸ்திரியாக இருக்கிறான். பாபிலோன், ரகசிய மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அறுவர்களுக்கும் தாய். அவள் வந்து சிங்காரிக்கப்பட்டிருக்கிறாள். பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் அவள் சிங்காரிக்கப்பட்டிருக்கிறாள். வெளிப்படுத்தல் 17:4-5.
அந்த ஸ்ரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள்.
அவள் வந்து ரத்தாம்பரத்தினாலும், அவள் பட்டாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களின் சிங்காரிக்கப்பட்டு தன் தேசித்தனமாகிய அறிவுப்புகளால் அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருக்கிறாள். அதான் ரோமாபுரிய விதமாக இருக்கிறது. உலகத்தின் செல்வம் அங்கே தான் இருக்குது. பைபிளில் நமக்கு போட்டிருக்கு எல்லா பொண்ணு அங்கே தான் இருக்குது. ரோம் அக்யூர்டு ஆல்மோஸ்ட் ஆல் த சப்ளை ஆஃப் கோல்டு, உலகத்தினுடைய மெஜாரிட்டி கோல்டு அங்கே தான் இருக்குது. அது வேறு எந்த இந்து கோயில்லையும் இல்லை, அங்கே தான் இருக்கு. அவள் பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு அவள் தன்னுடைய வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரங்களை பிடித்திருக்கிறார். அவளுடைய ஃபால்ஸ் டாக்டின், ட்ரினிட்டி டாக்டின், டைட்டில் பேப்டிஷம், அவளுடைய ஜபமாலை, ஊதுவத்தி, மெழுகுவத்திரி கொளுத்துவது, இவ்விதமான தன்னுடைய உபதேசத்தினாலே உலகத்தையே அவள் தீட்டுப்பட்டியிருக்கிறாள். அதனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இப்படி இப்படிம்பாங்க கத்தோலிக்கக்காரங்க. அவங்கள பார்த்தாலே இப்படி இப்படி தான் திருத்துவோம். வால்டிமிர் புட்டின் அவர் குளிக்க போகிறார், நான் அவருடைய வீடியோ பார்க்குறேன். குளிப்பதுக்கு முன்னால் அவர் இப்படி சொல்கிறார். அவர் கம்யூனிஸ்ட்வாதி, ஆனால் அவர் ரோமன் கத்தோலிக்க உபதேசத்தை நம்புகிறார். ரோமன் கத்தோலிக்காரங்க என்னன்னா, இது பிதா குமாரன் பசுத்தாதி. இவ்விதமான அந்த உபதேசத்தினாலே அவர்கள் வந்து உலகத்தையே கெடுத்து போய் எல்லா கிறிஸ்டியானிட்டியும் அவர்கள் கெடுத்து விட்டார்கள். கடைசியாக என்ன சொல்றால், அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்ல உலகம் முடியும் பொழுது 144,000 பேரை 2 சாட்சிகள் வந்து அழைப்பார்கள். என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாளாலும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 11:3 எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு உண்டாக நிற்கிற இரண்டு ஒலிவு மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் அவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு சத்துருக்களை பட்சிக்கும். அவளை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவள் தீர்க்க தரிசனம் சொல்லி வரும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவளுக்கு அதிகாரம் உண்டு. தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவளுக்கு அதிகாரம் உண்டு. அவள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் பொழுது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொன்று போடும். அவள் உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டாரே. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியில் குடியிருக்கிறவளை வேதனைப்படுத்தினபடியால் பூமியில் குடியிருக்கிறவள் ஒருவருக்கொருவர் அவள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதியை அனுப்புவார்கள். 3 பின்பு தேவனிலிருந்து ஜீவ ஆவி அவளுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் காலூண்டி நின்றார்கள். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். இதெல்லாமே அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் நடக்கும். ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் நடக்கும்பொழுது நியூ வேர்ல்டு ஆர்டரில் இது நடக்கும். சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருகிறான். அவர் 4 முத்திரையை உடைத்த பொழுது இதோ மங்கின நிறம் முதல்ல ஒரு குறையை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாள அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்ப்பங்களை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 6:7-8 வாசிக்கிறோம். 4 ஈகிள்ஸ் ஈகிள் அனைச்சிங் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அந்த நேரத்தில் சாத்தான் பேல் ஹார்ட்ஸில் போகிறான். எதற்கு பேல் ஹார்ட்ஸ் என்றால் ஒயிட் ரெட்டு பிளாக் இந்த 3 கலரும் சேர்க்கும் பொழுது பேல் மங்கின நிறம் உண்டாகிறது. அதில் இப்போ அந்த ஒயிட் ஹார்ட்ஸ் வந்து என்னென்னா ரிலிஜியஸ் பவர், பவர் ஆஃப் டெசப்ஷன். அதன் பின்பு ரெட் ஹார்ட்ஸ் பொலிட்டிக்கல் பவர். அங்கே அதுக்கு பிறகு பிளாக் ஹார்ட்ஸ் வந்து எக்கானமிக் பவர். இந்த 3 பவரும் அவனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் வந்து உலகத்தின் மேல் ஆளுகை செய்வான். அந்தி கிறிசு உலகத்தின் மேல் ஆளுகை செய்வான். ஈகிள் நமக்கு சொல்லுகிறது ரோம் வில் ரூல் த வேர்ல்டு. ரோமாபுரி உலகத்தை ஆளுகை செய்யும். ரஷ்யா ஆளுகை செய்யாது, அமெரிக்கா ஆளுகை செய்யாது, வேறு எந்த நாடும் ஆளுகை செய்யாது. ரோம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும். அப்போ எப்போ ஆளுகை செய்யும்? இப்பொழுது அவனுக்கு பவர் ஆஃப் டெசப்ஷன் இருக்கிறது. பின்பு அவனுக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கும் பொழுது அவன்கிட்ட வந்து எக்கானமி அவன்கிட்ட தான் இருக்கிறது, பொருளாதாரம் அவன்கிட்ட தான் இருக்கிறது. இல்லை உலகம் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது லாஸ் ஏஞ்சல் பட்டணம் அனைத்து தண்ணிக்குள்ளே போகும் பொழுது உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். அது வரைக்கும் உலகத்தின் பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் கலிஃபோர்னியா தண்ணிக்குள்ளே போகும் பொழுது உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விடும். அதை வந்து மறுபடியும் அந்த உலகத்தின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு போப்பினுடைய உதவி அவளுக்கு தேவைப்படும். அப்பொழுது தான் இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும் பொழுது உலகத்தை பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது என்ன செய்ய முடியாது? அங்கே விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. நம்ம வெளிப்படுத்தல் 13:15 என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை இந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படிக்கு அதுக்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. எதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது? அமெரிக்காவுக்கு அது கொடுக்கப்பட்டது. 2 மிருகம் அமெரிக்கா, முதல் மிருகம் முந்தின மிருகம் வந்து அது ரோமாபுரியாக இருக்குது. பூமியிலிருந்து வந்த மிருகம் வந்து 2 கொம்புகளை உடைய மிருகம் அமெரிக்கா. இந்த அமெரிக்கா நினச்சுன்னா மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படி அந்த மிருகத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் நெற்றிகள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்து கொள்கிறன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. அந்த மிருகத்தின் முத்திரையை புத்தியுடன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய லக்கமாக இருக்குது. அதனுடைய லக்கம் 666. போப்பினுடைய தலையில கிரீடம் இருக்கிறது, மூன்று கிரீடம் இருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்கேன்னா விகாரஸ் ஃபிலிடி. அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 666. அந்த ரோமன் லெட்டர்ஸில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கார், நம்பரை கணக்கு பார்க்கு. யார் அந்த அந்திக்கிறிஸ்து? அந்த நம்பரை கணக்கு பாங்க, 666 வருது. 666 வந்து மனுஷனுடைய லக்கம், இது 666 குறைவானது. அதனால் அந்த நம்பர் யார் தலையில் இருக்குது? அது போப்பினுடைய தலையில் இருக்கிறது. அவர் வந்து மூன்று கிரீடங்களையே அவர் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிருக்கிறார். அது என்னென்னா பூலோகத்துக்கும் பல்லோகத்துக்கும் பாதாளத்துக்கும் எல்லாத்துக்குமே அவர் தான் தலைவர், அவர் தான் கிங் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அங்கே 666 வைத்திருக்கிறார். அதில் எழுதப்பட்ட வார்த்தையானது 666 இருக்கிறது. அமெரிக்கா வந்து வாடிகனோட அலைன்ஸ் வைக்கும் பொழுது அது உலக மகாசபை வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் எல்லாமே அதுக்கு ஒரு சத்துவத்தை கொடுக்கறது. அந்த இமேஜ் டு த பீஸ் வந்து வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அதுக்கு சத்துவத்தை கொடுத்து அதோடு சேராதவர்கள் விற்கவும் முடியாது கொள்ளவும் முடியாது. உலகத்தின் பொருளாதாரத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரும் பொழுது யாரும் விற்க முடியாது கொள்ள முடியாது, பொருளாதார தடை விதிப்பது. இப்பொழுது ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள். யாரும் அங்கே பெட்ரோல் வாங்கக்கூடாது, யாரும் அங்கே எரிவாயு வாங்கக்கூடாது. அதனால் அமெரிக்கா என்ன செய்யுது, ஐக்கிய நாட்டு சபை மூலமாக அங்கே பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போமே நீங்கள் அதை கண்ணால் பார்க்குறீங்க. ஆனால் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரும்பொழுது, நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும்பொழுது உலகமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், ரஷ்யா மட்டும் தனிச்சு நிற்கும். மீது எல்லாமே யூரோப்பியன் யூனியன் ஆசியன் கண்ட்ரீஸை எல்லா அமெரிக்கா எல்லாமே ஒரு இது கீழே ஒரு கொடையின் கீழே வரும் பொழுது அதான் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டரில் வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் நாடு மட்டும்தான் தனியாக நிற்கும். அதனால் எங்கள் எல்லாருக்கும் பொருளாதார தடை விதிக்கப்படும். நீங்கள் வந்து அந்திகிறிஸ்துவின் உபதேசத்துக்கு நீங்கள் வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும், அல்லது நீங்கள் வந்து உலகத்தில் வாழ முடியாது, கொள்ளவும் முடியாது, கொடுக்க முடியாது, நீங்கள் பொருட்கள் வாங்க முடியாது. அவ்விதமான தடையானது விதிக்கப்படும் பொழுது அதான் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர். அது இப்பொழுது உலகமானது அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அது வரலை, அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த ட்ரூ ப்ராஃபட்ஸை அனுப்பி அங்கே கொண்டு வருகிறார். மோசஸ் எலஜா அவருடைய ரெண்டு சாட்சிகள் வந்து அந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு விரோதமாக இருக்கிறார். சாத்தான் ஒரு பக்கத்தில் கிரியை செஞ்சால் உடனே ஆண்டவர் ஒரு பக்கத்தில் கிரியை செய்வார். பார்வோன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஒடுப்பதற்கு ட்ரை பண்ணும் பொழுது ஆண்டவர் மோசஸ் அங்கே கொண்டு வருகிறார். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஒரு மை கொடியேற்றுவார். ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். இல்லை சாத்தான் ஒரு பக்கத்தில் கிரியை செய்யும் பொழுது சாத்தான் அப்படி செய்கிறாரா எப்படி சொன்னால் ஆண்டவர் நமக்கு கிரியை செய்ய நமக்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பக்கத்தில் நமக்கு கிரியை செய்வார். உடனே நீங்கள் அப்படி நினைக்கணும். அதனால் பாருங்கள் இங்கே ரெண்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அங்கே வரும்பொழுது நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அங்கே மோசஸ்ன்னு அங்கே எலஜியாக கொண்டு அவனுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்கிறார்கள். அப்பொழுது 144,000 பேர் முத்தரிக்கப்படுவார்கள். அதனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். உலகத்தின் 80 நாடிலே சிதறி இருந்தவர்கள், சுமார் 1900 வருஷமாக நாடை இழந்தவர்கள், 1948 அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். உலகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. பைபிளில் அங்கே வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் நீங்கள் 4 வசனத்திலேருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எக்ஸாக்ட் நம்பர் 12,000 ஆண்டவர் முத்திரிக்கிறார். அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலையும் கரெக்டாக 12,000. ஒரு நம்பர் அதிகம் கிடையாது, ஒரு நம்பர் குறையாகவும் கிடையாது. ரவுண்ட் நம்பர் எல்லா அவங்க என்ன கோத்திரத்தை சேர்ந்தவனு தெரியாது. ஆனால் அந்த ட்ரூ ப்ராஃபிட்ஸ் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் அவங்க சத்தியத்தை சொல்லும் பொழுது இதே சத்தியம் நீங்கள் கேட்குற இதே சத்தியமானது அவங்களுக்கு சொல்லப்படும் பொழுது அவங்க அதை பிலீவ் பண்ணும் பொழுது பசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுகிறார். கரெக்டாக 12,000 நடக்க போகிற காரியம். நமக்கு வந்து நம்ம எந்த சபையை சேர்ந்தவங்கன்னு தெரியாது, நம்முடைய தூதன் யார் என்று நமக்கு தெரியாது. 2000 வருஷ சபை காலத்தில் இருக்க மக்களுக்கு மார்ட்டின் லூத்தருக்கு அவர் 5வது சபையின் தூதன் அவருக்கு தெரியாது. ஜான் வெஸ்லிக்கு அவர் 6வது சபையின் தூதன் அவருக்கு தெரியாது. அந்த மக்கள் வந்து அந்த ஜான் வெஸ்லி காலத்தில் வாழ்ந்தவங்க, நாங்கள் பிலடெல்பியா காலத்தில் வாழ்கிறோன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னைக்கு சொல்ல முடியும் யார் யார் எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய ஸ்டார் எது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டார் எது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெசஞ்சர் யார் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் நம்ம எந்த ஸ்டார்கில் இருக்கோம், நம்ம 7 ஸ்டார்கில் இருக்கிறோம், நம்முடைய தூதன் நம்முடைய மெசஞ்சர் யார், பென்ஹாம். ஒரு சகோதரியனுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வந்து பிரதர் பென்ஹாமை வந்து தூதன் சொல்கிறீங்களே அப்படின்னு ஏன்ட்ட சொன்னாங்க. இவ்வளோ நாள் பிரசந்த கேட்டுட்டு அவன் புரியலை, சிஎஸ்ஐக்கு போகிறனால புரியலை. அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தூதன் சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்க தூதன் நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியுது தூதன்னா பரலோகத்தில் இருக்கவங்க தான் தூதன் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்து சிஎஸ்ஐயில் இருக்க மக்களுக்கு. அந்த திருநெல்வேலியில் வாழ்கிறவங்களுக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாது. நமக்கு தூதன்னா மெசஞ்சர்னு தெரியும். ஹல்லேலூயா. பூமிக்குரிய தூதர்கள் இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்க தூதர்கள் இருக்கிறாங்க. அதனால் பரலோகத்தில் இருக்க தூதர்கள் கிடையாது, இது பூமியில் இருக்கிற தூதன்னா செய்தி கொடுக்குறவன். அதனால் பிரதர் பென்ஹாம் வந்து மனுஷன்தான், அவர் தூதன் நான் சொல்லலை, அவர் ஒரு மெசஞ்சர். பைபிளில் அவர் 7வது சபையின் தூதன்னு எழுதியிருக்கு. அதனால் நாங்கள் அப்படி சொல்கிறோம், அவர் 7வது சபையின் காலத்தின் செய்தியாளராக இருக்கிறார்கள். இப்போ தான் புரியுது. பாருங்கள், சிலருக்கு புரிய மாட்டேங்குது சத்தியம். தூதன்னா பரலோகத்தில் இருக்க தூதன் நம்ம சொல்கிறோன்னு நினைக்கிறாங்க. அவங்களும் தூதர்கள் தான், ஹெவன்லி ஏஞ்சல். ஆனால் இங்கே இருக்கிற 7 பேரும் ஏர்த்லி ஏஞ்சல்ஸ், ஏர்த்லி மெசஞ்சர்ஸ். நம்ம இப்பொழுது 7வது சபையின் தூதன் கீழே இருக்கிறோம். அவருடைய செய்தி என்ன செய்யறென்றால் நமக்கு எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுகிறது. ஒவ்வொரு சபை காலத்திலையும் அங்கே முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் ஒயிட்டில் இருக்கிறாங்க. செய்தியை புறக்கணித்தவங்க பிளாக்கில் இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் அந்த 2 ப்ராஃபட்ஸ் வந்து அவங்க செய்தியை அறிவிக்கும் பொழுது இயேசுவை அவர்கள் காண்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அந்த மெசேஜில் இயேசுவை காண்கிறீர்கள். ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க வந்து அந்த 2 பேர் நம்மளை போல தான் அவங்களும். இயேசு கிறிஸ்து நேராக அவங்ககிட்ட வந்து தங்களை காட்சி அளிக்க போகிறதில்ல. ஏன்னா பைபிளில் அந்த மாதிரி எழுதியிருக்கும். அவங்க எப்படி காண்கிறார்கள், இந்த மெசஞ்சர் மூலமாக, இந்த 2 சாட்சிகள் மூலமாக பிரசங்கம் பண்ணப்படும் பொழுது கரெக்டாக 144,000 பேர் அதை அறிஞ்சு கொள்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவள் இரத்த சாட்சிகளாக மறித்து 1000 வருஷ ஆளுகைக்கு வருகிறார்கள். அதெல்லாம் எக்ஸாக்டாக அங்கே சொல்லப்படுது. எப்பொழுது அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும்பொழுது, நீங்கள் நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும்பொழுது மேலே இருப்பீங்க. ஒன் மேன் ரூல் வரும்பொழுது நீங்கள் மேலே இருப்பீங்க. இப்பொழுது உலகமானது அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 12,000. யூதா கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. காத்து கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. செபிலோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. வெளிப்படுத்தல் 4-8 வரைக்கும் நம்ம வாசிக்கணும். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது. இப்போ வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் இருக்குது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் என்ன எழுது, பின்பு நான் பார்த்தபோது சியோன் மலைமேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட தங்களுடைய பிதாவின் நாம நெற்றிலே எழுதப்பட்ட 144,000 பேரை நிற்க கண்டேன். பாருங்க, அவங்க சியோன் மலையில நிக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியானோடு நிக்கிறாங்க. அவங்க குளோரியஸ் ரெசரக்ஷன் அடைஞ்சு அவங்க 1000 இயர்ஸ் ரெயினுக்கு வர்றாங்க. ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. அது வந்து ப்ராபஸியா இருக்கு, இன்னும் நிறைவேறல. அது எப்பொழுது நிறைவேறும்? நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும்பொழுது, ஒன் மேன் ரூல் வரும்பொழுது நிறைவேறும். அந்த 144,000 பேர் முத்திரிக்கப்படுவார்கள். அவர்கள் வார்த்தையிலே கிறிஸ்துவை காண்பார்கள், பின்பு அவர்கள் முகமுகமாய் காண்பார்கள். இதுதான் ஆண்டவருடைய ஆர்டர். முதலாவது நீங்கள் வந்து பைபிளில் நீங்கள் பார்க்கணும், வார்த்தையிலே நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது நம்ம வார்த்தையிலே பார்க்குறோம், ஒரு நாளிலே முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே மூணு கடவுளை பார்க்கிறவன், திருநிட்டியை பார்க்கிறவன் அங்கே இயேசுவை காண முடியாது. இந்த கவர்லேருந்து இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் த பைபிள் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்பாட்டு. நம்ம இங்கே ஒன் காடை பார்க்குறோம், கண்ணு தெளிவாக இருக்குது. அவங்க கண்ணு குருடாக இருப்பனால கலிக்கம் போட வேண்டியதாக இருக்கிறது. அவங்க பார்க்கும்பொழுது மூணாக தெரியுது. அவங்களுக்கு கேட்ராக் இருக்கிறது. அவங்களுக்கு கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணி கலிக்கம் போட வேண்டும். பார்த்தீங்களா, அந்த 144,000 பேர் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு யூதன் இங்கே இப்பொழுது இருக்கிற அங்கே யூதன், தான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் தெரியாது. அவன் என்ன செய்கிறான் என்றால், மேசியா வருவார் வருவார் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது இருக்கிற யூதர்கள் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவங்க கண்களை குருடாக்கினார். தம்முடைய சொந்த பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சொந்த பிள்ளைகள் ஆபிரகாமின் சந்ததியை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசித்த அவங்க சர்வன்ஸாக இருக்கிறாங்க, நம்ம பிரைடாக இருக்கிறோம். பிற ஜாதிகளிலிருந்து ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் யூதர்களை அவர் அப்புறப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம இந்த வேதத்தில் நம்ம இயேசுவை காண்கிறோம், இந்த வார்த்தையிலே காண்கிறோம். அதன் பின்பு நாம் ஒரு நல்ல முகமுகமாய் காண்போம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம், எத்தனை பேர் அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரோம். அவங்களும் என்ன செஞ்சார், முதல்ல நம்மளை மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான். முதலாவது அவங்க வார்த்தையில் கேட்க வேண்டும். அவங்க நமக்கு ஒரு ப்ராஃபிட், அவங்களுக்கு ரெண்டு ப்ராஃபிட். மோசஸ் எலைஜா, அவங்க அந்த வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு. அவரை நம்ம சிலுவையில் அறைந்தோம், அவரை நம்ம புறக்கணித்ததினாலே உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நம்ம சொந்த தேசத்தில் வந்திருக்கோம். எதற்காக? மேசியாவை காண வேண்டும், மேசியாவை காண வேண்டும் என்று தான் ஒவ்வொரு யூதனும் அங்கே இருக்கிறான். ஆனால் எப்படி காண வேண்டும் என்று தெரியாது. வார்த்தையில் காண வேண்டும், அதன் பின்பு அவர்கள் நேரடியாக இயேசுவை காண்பார்கள். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கும்? அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த தோல் முதலாளர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். பாருங்க, இதுதான் நம்முடைய வாஞ்சி. அதுதான் இந்த மெசேஜில் நம்ம காணாதபடி, முதல்ல இதை காணாதபடி நம்ம அங்கே நேரடியாக பார்க்க முடியாது. சாபனத்துக்காரங்க இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்னு பாட்டை படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப வேகமாக பாட்டை படிக்கிறாங்க, நிறைய பாட்டை படிக்கிறாங்க. நிச்சயமாக ஏமாந்து போவாங்க. நீ வார்த்தையில் பார்க்கலையே, உனக்கு உன் கண்ணு கேட்ராக் இருக்குது, உனக்கு மூணாக தெரியுது, நீ எப்படி அங்கே பார்க்க முடியும்? நீ பாலவாரத்தில் வந்த பொய் உபதேசத்தை விசுவாசிப்பதுனால நீ எங்கே வந்து எந்த உபதேசத்தை விசுவாசியோ அங்கே தான் போகணும். ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஹலோ பிரதர் பிரணாம்க்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், கோ வெஸ்ட் கோ வெஸ்ட் என்று சொன்னார். மேற்கு நோக்கி போ, மேற்கு நோக்கி போ என்று சொன்னார். ஒரு நாளில் அவர் தரிசனம் காண்கிறார். அவருடைய காம்பவுண்டு வால் இடிக்கப்படுகிறது, அவருடைய வீட்டு சுவர் இடிக்கப்படுகிறது. அங்கே என்ன சொன்னால், அங்கே கல் என்ன சொன்னால், அந்த கல்லெல்லாம் வந்து குவிச்சிருக்கிறாங்க. அங்கே இரும்பு ராடெல்லாம் கிடக்குது. தரிசனம் காண்கிறார். அதனால் அவருக்கு கொஞ்சம் கோபம் வருகிறது. அந்த கான்ட்ரைட்டர் அவர் கோபப்படுகிறார். அவரை அடிக்க போகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யூ ஆர் அ மினிஸ்டர், டோன்ட் டூ திஸ். நீ வந்து ஊழியக்காரன், அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அடையாளத்தை நீ பார்க்கும் பொழுது நீ மேற்கு நோக்கி போ என்று சொல்லுகிறார். இது ஒரு நாளிலே நடக்கப் போகுது. அதே போல் ஒரு நாளிலே பிரதர் பென்னா பார்க்கும் பொழுது அவர் என்ன சென்றால், ஊழியத்தை முடித்துவிட்டு வரும் பொழுது என்ன செய்கிறார் என்றால் அங்கே பார்க்கிறார் அவங்க வீடு முன்னால் அந்த அங்கே ஒரு பாலம் வருகிறது, அதுக்காக அவர் வீடு இடிக்கப்படுகிறது, பெரிய பெரிய இரும்பு ராடர் எல்லாமே அங்கே வந்து இருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு பாருங்க, ஆர்டர் இருக்குது, நாங்கள் அதை இடித்து தான் செய்யணும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் என்று சொல்லும் பொழுது கத்தர் அவருக்கு சொன்ன சொப்பனத்தை நினைக்கிறார். அவர் குதிரை வண்டியில் உட்காந்து குதிரையை அவங்க பிடிச்சி கொண்டிருக்கும், சரட்டை பிடிச்சு கொண்டிருக்கணும், ஒய்ஃப் வந்து பின்னால் இருக்கிறாங்க. அதனால் கோ வெஸ்ட், விஞ்ஞான உலகத்திலே சயின்டிஃபிக் வேர்ல்டில் ஒரு மனுஷன் தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறார், நடக்க போகிற காரியத்தை அவர் காண்கிறார். எதுக்காக அவர் வந்து மேற்கு நோக்கி போக கத்தர் அவரை சொன்னார் என்றால், அங்கே வந்து அவர் வந்து கோயிங் டு மீட் த ஏஞ்சல்ஸ், தூதர்களை சந்திக்க வேண்டும். கோவெஸ் என்று சொன்னால் அவர் கலிஃபோர்னியாவுக்கு போயிருக்கலாம், அவர் கலிஃபோர்னியா போகலை, அவர் டியூஷானுக்கு போகிறார். கத்தர் அவரை எங்கே வழி நடத்துகிறார் என்றால் டியூஷான் என்ற இடத்துக்கு வழி நடத்துகிறார். ஜெபசன்வில் இருந்து சுமார் 2000 மைல் இருக்கலாம் இங்கிருந்து பாம்பே மாதிரி, அதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அவர் போகிறார். இது அங்கே அவருக்காக ஒரு வீடும் நினைச்சென்றால் ஒரு சகோதரன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் டியூஷனில் போய் அங்கே குடியிருக்கும்படியாக போகிறார். எதற்காக என்றால் கத்தர் அவரை ஏன் கோ வெஸ்ட்டுன்னு சொன்னார் என்றால் அங்கே தான் சன்செட் மவுண்டன் இருக்கிறது, அந்த மலையிலே அவர் வந்து இருக்கும் பொழுது தான், வேட்டைக்கு அங்கே செல்லும் பொழுது தான் அங்கே அந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்து அவரை சந்திக்கிறாங்க. இந்த 7 ஏஞ்சல்ஸை சந்திக்கணுங்கிறதுக்காகத்தான் கத்தர் வந்து போகிறார். விஞ்ஞான உலகத்துக்கு அந்த ஏஞ்சல்ஸ்னால் ஏதாவது தெரியுமா? ஒரு மனுஷன் காணக்கூடாத உலகத்தோடு கூட காண்டாக்ட் பண்ணி நடக்க போகிற காரியத்தை கத்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதனால் அந்த ஏஞ்சல்ஸை சந்திக்க வேண்டும். கோயிங் டுவர்ட்ஸ் த செட்டிங் ஆஃப் த சன், ஐ வாஸ் ஆன் த சன்செட் பீக், ஐ வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த செட்டிங் ஆஃப் த சன், கொரோனோடா ஃபாரஸ்ட். அந்த கொரோனோடா ஃபாரஸ்ட் என்றால் கிரவுன் என்று அர்த்தம். அவருடைய ஊழியம் முடிசூட்டப்பட போகிறது. அவருடைய ஆண்டவர் உலகத்தில் அவர் அழைத்த மெயின் நோக்கம் என்னவென்றால், பிரதானமான நோக்கம், வியாதிகள் சுகமானாங்க, இருத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார், அநேக பிரசங்கங்களை பண்ணினார். ஆனால் எல்லாத்த விட பிரதானமான நோக்கம், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவரை உலகத்திலே கொண்டு வந்த நோக்கம், அந்த 7 ஏஞ்சல்ஸை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 7 ஏஞ்சல் மேகத்திலே அங்கே வருகிறார், மேக வடிவிலே வருகிறார்கள். 27 மைல் உயரத்தில் 30 மைல் சுற்றளவு கொண்ட அந்த வெண்மேகத்தை அவர் சந்திக்க வேண்டும். அந்த தூதர்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த தூதர்கள் தான் இந்த மிஸ்ட்ரியை உடையவர்களாக இருக்கிறார்கள். 7 சீல் மிஸ்ட்ரி, கோ டு ஜெபசன் வில், த 7 மிஸ்ட்ரிஸ் ஆஃப் 7 சீல்ஸ் வில் பி ரிவீல்டு என்று சொல்லப்பட்டது. அவர் அங்கே கமிஷனை பெற்றார். 7 முத்திரைகள் வந்து என்ன தீர்க்கதரிசியின் வாயின் வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டது. அந்த தீர்க்கதரிசி அங்கே பிரசங்கம் பண்ணும்பொழுது 7 முத்திரைகள் வந்து அந்த வார்த்தை அந்த ரகசியம் வெளிப்பட்டது. 7 சீல்ஸ் வில் பி ஓப்பன்டு என்று சொன்னவனமாக அங்கே ஓப்பன் ஆகுது. ஹல்லேலூயா. ஒரு வாழ் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்ட நோக்கம் அதுதான். அந்த வார்த்தையானது அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. அது மனவாட்டியை அது போர்த்திவிக்கிறதாக இருக்கிறது. ஐ வில் டேக் த கிளாத்ஸ் ஆஃப் த வேர்ட் அண்ட் ட்ரெஸ் திஸ் பிரைட். கடைசி காலத்தில் ஒரு மனவாட்டியை வார்த்தை என்னும் வஸ்திரத்தினாலே போர்த்து வைக்கிறதுனாலே தேவன் என் ஊழியத்தை முடிசூட்டுவாராக. என்ன வேர்டு? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் பார்ட்ஸ் வேர்டு, இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவர் மூலமாக வெளிப்படணும். இதுதான் பிரதர் பிரணாமே தெரிந்து கொண்ட பார்ட்ஸ் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுனு பாச சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒன்று தான். சில அசட்ட பெயர் வழிகள் அவ்விதமாக சொல்லுவாங்க, அவங்க கத்துடைய வரிகளில் கைவிடப்படுவாங்க அப்படி சொல்கிறவங்க. ஒரு சகோதரன் அவிதமாக சொல்கிறதாக நான் வந்து கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை. அப்படி இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை அசட்டை பண்ணும் பொழுது கைவிடப்படுவது தான் அவங்களுடைய முடிவு. கத்தர் ஒரு ப்ராபர்ட்டை கொண்டு வந்து அவரை கடைசியாக அந்த 7 ஏஞ்சல்ஸை சந்திக்க வச்சது தான் பிரதானமான நோக்கம். உலகத்திலே முக்கியமான சம்பவம் அதுதான். அந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு உலகமானது என் டைமுக்கு வந்து விடுகிறது, கடைசி காலத்துக்கு வந்து விடுது. கடைசி காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? 1963 ஆரம்பிக்குது. எப்படி நீங்கள் சொல்ல முடியும் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு கடைசி காலம்? இப்பொழுது நம்ம என் டைமில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வருவதற்கு முன்னதாக, நியூ வேர்ல்டு ஆர்டர் வருவதற்கு முன்னதாக கர்த்தர் தம்முடைய ஆர்டர் அங்கே வெளிப்படுத்துகிறார். தம்முடைய பிளானு, தம்முடைய பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் அங்கே வெளிப்படுத்துகிறார். தம்முடைய ப்ரோக்ராம் என்னது என்பதை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நீங்கள் அவிதமான ஒரு காலத்தில் இருக்கிறீங்க. சபையானது இருளின் காலத்திலே, கொலம்போ பிரியில தேத்தியரா சபையின் காலத்திலே அது வந்து அது மண்ணுக்குள்ளே போய்விட்டது. அந்த சுத்துவான்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். பின்பு நீங்கள் தேர்ட் சீல் வரும்பொழுது, மூன்றாம் முத்திரை வரும்பொழுது, அங்கே மார்ட்டின் லூத்தர், ஜஸ்டிஃபிகேஷன், ஜான் வெஸ்லி, சாங்க்டிஃபிகேஷன், பெண்டெகோஸ்டல் காரங்க அவங்க வந்து வரங்கள் திருப்பி அழிக்கப்படுது, ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிப்ஸை கொண்டு வந்தாங்க. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அங்கே வந்து குதிரை வண்டி தான் இருந்தது. ஜான் வெஸ்லி காலத்தில் மோட்டார் வாகனம் வந்தது. அதன் பின்பு பெந்தகோச காலத்தில் ரைட் சகோதரர்கள் ஏரோப்ளைனை கண்டுபிடித்தாங்க. இப்பொழுது நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? ஃபோர்த்து சீல் வந்து ஈகிளாக இருக்குது, அஸ்ட்ரானட் ஏஜில் இருக்கிறோம். இந்த இதிலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறது, அஸ்ட்ரானட் ஏஜ். அதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது எப்படி வந்து வர அதிகமாகுதோ, இப்போ அஸ்ட்ரானட் ஏஜில் இருக்கும். அதே மாதிரி இப்பொழுது நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இந்த ஈகிள் வந்து ஈகிள் ஏஜ் வந்து நம்மளை அங்கே கொண்டு போயிருக்குது. ஹல்லேலூயா. ஏரோப்ளைன் பறந்துட்டு திருப்பி இங்கே வந்துடும். ஆனால் வந்து இந்த அஸ்ட்ரானட் அந்த இது வந்து என்ன செய்யறென்றால் அது இன்னொரு கிரகத்துக்கு போயிடும். நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம போயிடுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பிளானட்டுக்கு நம்ம போயிடுவோம். கர்த்தர் அவிதமாக எப்படி உலக டெக்னாலஜி சாத்தான் வந்து அப்படியே வர 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 அதிகமாக கொண்டு செல்கிறானோ, அதே மாதிரி தான் சத்தியமும் என்ன வர 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 அது அதிக உச்சக்கட்டத்தில் போயிருக்கு. இப்பொழுது நம்ம உச்சக்கட்டமான நேரத்தில் இருக்கு. கர்த்தர் நமக்கு வெளிப்பாட்டின் மேலே வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. இது மேலே வாஞ்சே இல்லை, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? இந்த வாரத்தில் நான் 5 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது என் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. உடம்பு வலிக்குது அப்படின்னு பார்த்தா தூக்கத்தை விரும்பினா நான் பிரசங்கம் பண்ண முடியாது. சிலருக்கு வந்து வார்த்தையை கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். காலையில் வந்தால் மாலையில் வருவதில்லை, கேட்கறது கஷ்டம். இப்போ கஷ்டப்படலைன்னா பிறகு கஷ்டப்பட வேண்டி வரும். சாயங்காலம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா பிறகு கஷ்டப்பட வேண்டியது வரும். ஒரு நாளில் யோசிக்க வேண்டியதாக வரும். இப்போ நம்ம கரையாக பிரயாசப்பட்டால் அங்கே நமக்கு பலன் உண்டு. இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் இளைப்பாறுத காலம் கிடையாது. ராத்திரி பகலாக உழைக்கணும். நீங்கள் வந்து உலகப்பரமாக உழைக்கிறீங்க, நான் ஆவிக்குரிய பரமாக உழைக்கணும். தேவனுடைய வார்த்தையில் பிரயாசப்படணும். தூக்கத்தை விரும்பக்கூடாது. உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி சாக்குப்போக்கில் சொல்லக்கூடாது. உடம்பு வலித்தாலும் நம்ம செய்யணும். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேரம் இல்லாட்டாலும் செய்யணும். இது அவிதமான ஒரு நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்குள் நம்ம பிரயாசப்பட்டால் பலன் உண்டு. கர்த்தருக்குள் பிரயாசப்படலைன்னா ஒரு நாளில் நம்ம யோசிக்க வேண்டியது வரும், புலம்ப வேண்டியது வரும். புலம்புனாலும் நம்ம அதை பெற முடியாது. அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் போச்சு. திருப்பி நீங்கள் அதை அடைய முடியாது. இப்போ பாருங்கள், கர்த்தர் இவ்விதமாக வெளிப்படுத்தி கடைசியாக அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறார். சாட்டன் மூவ் பண்ணி கொண்டே இருக்கிறான். சயின்ஸ், டெக்னாலஜி, சிவிலைசேஷன் மூலமாக அவன் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டரை அடைவதற்காக அவன் வந்து எல்லா பவரையும் ஒன்று சேர்க்கிறான். பொலிட்டிக்கல் பவர், ரிலீஜியஸ் பவர், எக்கானமிக் பவர் ஒன்று சேர்த்து அந்த பவர் அவனுக்கு கிடைக்கும் பொழுது உலகத்தின் அதிபதியாக மாறிவிடுவான். அதற்காக அவன் எதிர்நோக்கி இருக்கிறான். சாட்டன் வாண்ட்ஸ் டு பி கிரவுண்ட் ஆஸ் அ கிங். அவன் ராஜாவாக முடிசூட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். சாட்டன் வாண்டட் டு பி வர்ஷிப்ட் அஸ் காட். அவன் தேவனாக ஆராதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அவனுடைய ஆம்பிஷன் நிறைவேற போகிறது. நம்முடைய ஆம்பிஷன் என்ன? இயேசுவை காண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாயான உலகத்திலே கொஞ்ச நாட்கள் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய மனசையும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். அது கீழ்ப்படியாது, அது சர்வீஸுக்கு போவாதுன்னு சொல்லும். அது உலக காரியங்களில் வாஞ்சியாக இருக்கும். நம்ம அதை கீழ்ப்படியாக வைக்க வேண்டும். கீழ்ப்படியாக வச்சா உங்களுக்கு பிரயோஜனம், கீழ்ப்படியாக வைக்கலன்னா நான் பேருவேன், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த கோலை எதிர்பார்க்கிறேன். எல்லோரும் தனிப்பட்ட பிரகாரமாக அதை எதிர்பார்க்க வேண்டும். அது சீக்கிரத்தில் நினையாத நேரத்தில் இது வரும். அந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். அதனால் ஆண்டவரும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க, சாத்தானும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆண்டவரும் உச்சக்கட்டத்தில் வருகிறார். கடைசி நேரத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவங்க வந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்கிறார்கள். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை அடைகிறார்கள். கத்தர் இந்த கடைசி காலத்தில் அவிதமான ஒரு பிரைடை வைத்திருக்கிறார். கரைதிரை இல்லாத பசுத்தம் பிழையற்றதும் மகிமையான ஒரு சபையை கத்தர் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவர் சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கம். த ரீசன் ஆஃப் இஸ் டெத். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆண்டவர் நிறைய வந்து பிளஸ்ஸிங்கை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். வெளிப்படத்தில் 2:7 வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுடன் கேட்க கிடவன், செயங்குழந்தை எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்போ நீங்கள் அதை ஒரு பைட்டு பண்ணி அந்த ஜூஸை நம்ம உரிகிறோம், திருப்பி கடிக்கிறோம், நம்ம ஜூஸை உரிகிறோம். இப்படி கடித்து கடித்து நம்ம ஜூஸை உரியும் பொழுது நமக்கு எல்லா வைட்டமினும் கிடைக்கிறது, நமக்கு ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது, மேலே பறக்க வேண்டிய பலம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை வரும்பொழுது நீங்கள் ஒரு பைட் பண்ணுறீங்க, ஒரு எனர்ஜென்டல் வார்த்தையை நீங்கள் ருசி பார்க்கிறீர்கள், அந்த ஜூஸ் உங்களுக்குள்ளே போகிறது. இது உங்களை ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக ஆண்டவர் ஜெயங்குளர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதை வந்து சிமின்னா சபைக்கு எழுதும் பொழுது ஜெயங்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுடன் கேட்க கடவன், ஜெயங்குளர் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 2 மரணம் வந்து அக்னியும் கந்தம் எரிகிற 2 மரணம். அவனுக்கு வந்து அவன் நரகத்துக்கு போகமாட்டான், பாதாளத்துக்கு போகமாட்டான். மரகம் பாதாளம் அவனை ஒன்றும் செய்யாது. கத்தோலிக்க மார்க்கம் வந்து இதோ அந்த ரோம அஞ்ஞான ரோமாபுரி அவங்கள தீயில போட்டு சாகடித்தது, அவங்கள சிங்கங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது சிமின்னா சபையின் காலத்தில். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய சரீரம் ஒப்பு கொடுத்தாலும் நீங்கள் வந்து 2 மரணம் உங்களுக்கு கிடையாது அப்படி என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கத்தர் அவனுக்கு சொல்கிறார். பெர்கமு சபையின் சிறுவனுக்கு அங்கே எழுதும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுடன் கேட்க கடவன், ஜெயங்களுடன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து வெண்மையான குறிக்கல்லை அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருனும் அறியக்கூடாதமான புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று எழுது. எல்லாமே நமக்கு நிறைவேறும். இன்றைக்கி உங்களுடைய பேரை நீங்கள் ஜீவ பூசல் ஆட்டுக்குட்டியாக ஜீவ சொல்ல போய் பார்க்குறீங்க, மற்றவங்க பார்க்க முடியாது. இன்றைக்கி நான் என்னுடைய பேரை பார்க்குறேன், என்னுடைய லைஃப் அதை டெஸ்டிஃபை பண்ணுது, என்னுடைய பேர் அங்கே இருக்குது. எப்படி பாஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்க? சாபனத்துக்காரங்களுக்கு அது தெரியாது. இந்த மெசேஜில் டீப்பாக வர்றவங்களுக்கு தெரியாது, டீப்பாக வராதவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வாரமும் அதான் பிரசங்கம் பண்ணுறேன். யூ சீ யுவர் நேம் இன் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப். அதை பெறுகிறேன்னே அன்றி வேற ஒன்றுன்னு அறியக்கூடாது மன புதிய நாமத்தை நான் கொடுப்பேன். இதோ அங்கே அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், தேத்தீரா சபைக்கு வரும் பொழுது அங்கே சொல்லுகிறார். என்ன சொன்னால், ஜெயங்கொண்டு முடிவெறிந்த என் கிரியலை கை கொண்டு ஜெபனோ அவனுக்கு நான் என் பிதாவினத்தில் அதிகாரத்தை பெற்றது போல உனக்கு ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன்.
ஜெயங்கொண்டு முடிவு பரிந்தவன் கிரியைகளை கை கொள்கிறான் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவான்.
தேத்தீரா சபையின் காலத்திலே அந்த கத்தோலிக்க மார்க்கமானது அவர்களை கொலை செய்தது. அதனால கத்தர் அவங்களுக்கு என்ன சொல்லுகிறார், நான் வந்து ஜாதிகள் மேல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன், நீங்க இருப்பு கோளால் அவர்களை ஆளுவீர்கள், விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று எழுது. இருளின் காலத்தில் நட்சத்திரத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கிறார். அதனால் கத்தர் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ப்ராமிஸ் கொடுக்குறார். சர்வை சபையின் தூதனுக்கு அவர் எழுதும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், ஜெயங்குளன் எவனோ அவன் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், நான் ஜீவ புஸ்தத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய பசுத்த தூதர் மூலமும் நாமத்தை நான் அறிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதும் பொழுது இப்படி 7 சபைக்கு சொல்லுகிற எல்லாமே நான் எனக்கு வந்து எல்லாமே மனப்பாடமாக தெரியும். இன்றைக்கி எல்லா 7 பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு வருது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மனவாட்டிக்கு செவன் ஃபோல்டு பிளஸ்ஸிங் வருகிறது. ஒவ்வொரு காலத்துக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாரு. இப்போ வந்து ஏழு மொத்தமாக உங்களுக்கு வருது. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். நீங்கள் எப்போ மாதம் ரியலைஸ் பண்ணது உண்டா? நம்ம கடலில் இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கோம், நமக்கு வருமானம் குறைவு, நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கூலி வேலை பார்க்குறோம், நமக்கு வருமானம் குறைவு, இதுக்கு மேலே நம்ம எப்படி முன்னேற முடியும்? வசனத்தை அறிக்கை செய்யுங்க, அது உங்களை லிஃப்ட் பண்ணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நம்ம நிலைமை அவருக்கு எங்கே தெரிய போகுது? நம்ம நிலையில் இருந்தால் தான் அவருக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறீங்க, அது உங்களுக்கு கிரியை செய்யாது. அப்படி பேசும்பொழுது நம்ம சாதாரணமாக சொல்கிறோன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது வார்த்தைக்கு விரோதமான பேச்சாக இருக்கிறது. நம்ம விசுவாசிக்க முடியலைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது, ஆனால் அதுக்கு விரோதமாக நம்ம பேசும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மளே இழந்து போவோம். கர்த்தர் சொல்ல எத்தனையோ பேர் சாட்சியாக இருக்கிறாங்க, ஆண்டவர் புழுதியிலேருந்து அவங்களை உயர்த்தி இருக்கிறார். எத்தனையோ சாட்சி இருக்குது, உங்களுக்கு ஏன் வரல? அதனால் வரலன்னா நம்ம மௌனமாக இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவரே நம்முடைய வார்த்தை இவ்விதமாய் போட்டிருக்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டான்னு சொல்லியிருக்கு. நான் ஏன் வட்டி கடன் வாங்க வேண்டும்? அப்படி வட்டி கடன் வாங்கி வாழ்கிற வாழ்க்கையானது அது கிறிஸ்தவ வாழ்க்கையா? அது அவிசுவாசமான வாழ்க்கை என்று சொல்லி அங்கே நம்ம அதை உணர வேண்டும். உணர வேண்டும் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது பாஸ்டர் நமக்கு எவ்வளோ ஃபெய்த்தை போதிக்கிறார். ஒவ்வொரு விழிப்பு ஜெபத்திலும் உபவாச ஜெபத்திலும் எவ்வளோ ஃபெய்த்து போதிக்கப்படுகிறது, அதை நம்ம அப்ளை பண்ணினால் நமக்கு வந்து நம்ம லிப்ட் ஆக முடியும் என்றதான விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கு. பாடி சேஞ்ச் வர்றதுக்கு முன்னால் ஆண்டவர் டிவைன் ஹீலிங் கொடுக்குறார். பாடி சேஞ்ச் வந்து டோட்டலாக உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹீலிங். இப்பொழுது நம்முடைய சரீரத்தில் சில இடங்களில் பிரச்சனை இருக்கும், அதனால் அந்த பாடி சேஞ்சே ஆண்டவர் தருவார் என்றால் இந்த சின்ன பிரச்சனையை, சரீரத்தில் இருக்கிற உபத்திரவத்தை ஆண்டவர் நீக்க முடியாதா என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு டிவைன் ஹீலிங் வந்த வெளிப்பாடானது உங்களுக்கு சுகத்தை தருது. ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். ஆமென். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் இந்த ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம், அந்த செவன் ஃபோல்டு பிளஸ்ஸிங், அந்த ஏழு விதமான ஆசீர்வாதம். ஜெயங்கொள்கிற ஐ ஆம் த ஓவர் கம்மர், நான் ஜெயங்கொள்கிறவனாக இருக்கிறேன். எப்படி ஜெயங்கொள்கிறோம்? இந்த நேரத்துக்குரிய செய்தி மூலமாக, இந்த வெளிப்பாட்டினாலே ஜெயங்கொள்கிறோம். அப்பொழுது எல்லா பிளஸ்ஸிங்கும் என் மேலே வந்து நிறைவேற வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். வேறு சங்கத்தை கேட்டுட்டு இங்கேருந்து சர்ச்சை விட்டு போனோடனே மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும்? நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். ஈசோப்பு கொழுந்துகளினாலே அதை அப்ளை பண்ண வேண்டும். ஆமென். நம்ம இப்பொழுது செவன் ஃபோல்டு பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பொல்லாத உலகத்திலே, சயின்டிஃபிக் வேர்ல்டு, விஞ்ஞான உலகத்திலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கோம். சாத்தான் எல்லா கண்ட்ரியும் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறான். மலேசியா, ரஷ்யா, இந்தியா, சைனா, எல்லா கிங்டத்தையும் அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர்றதுக்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கான். நியூ வேர்ல்டு ஆர்டரில் கொண்டு வர பிரயாசப்பட்டிருக்கான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் இந்த பூமியை அசைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு விசை நான் அசைப்பேன், அப்பொழுது எல்லாமே விழுந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் நான் வந்து இந்த உலகத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துவேன், நான் தேவனாக ஆராதிக்கப்படுவேன் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நான் வந்து வார்த்தையை புறக்கணித்த இந்த உலகத்தை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 12:25 வாசிக்கலாம்.
பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடுவோம்.
அன்றைக்கு ஆண்டவர் சீனாய் மலர்ந்து பேசும் பொழுது அந்த ஜனங்கள் செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்கள். இப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார், செவன்த் ஏஞ்சல் மூலமாக பேசுகிறார். ஏழாம் தூதனுடைய சத்தம், தொடர்ந்து மனவாட்டியின் சத்தம் உலகம் எங்கிலும் பேசுகிறது. யார் வேணாலும் யூடியூப்பில் மெசேஜ் கேட்கலாம், நம்முடைய மெசேஜ் அங்கே இருக்குது, யார் வேணாலும் கேட்கலாம். அவங்க கேட்குறத நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆண்டவர் அவ்விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பொழுது இந்த மெசேஜை ரிஜெக்ட் பண்ணுறவங்க அன்றைக்கு ஆண்டவர் பேசும் பொழுது செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் உலக மனது வார்த்தையை மறுதளிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை அசைக்கிறார். சேட்டன் ஒன் வேல் கவர்மெண்ட்டை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தை நான் அசைப்பேன். இன்னும் ஒரு தரம் என்று சொல்லானது அசையாதவர்கள் நிலைத்திருக்க, நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய கிங்டம், த வேர்ட் ஆஃப் காட். இந்த கிங்டம் ஆனது அசைவில்லாத ராஜ்யமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்தில் கட்சிகள் ஆளுகை செய்கிறது, இதெல்லாம் அசைவுள்ள ராஜ்யம். அஞ்சு வருஷத்தில் அது விழுந்து போகும், அது எந்த நேரத்தில் விழுந்து போகும்னு தெரியாது. உலகத்தில் இருக்க எல்லா கவர்மெண்ட்டும் விழுந்து போகலாம். ஒரு நாளில் ஆண்டவர் டோட்டலாக எல்லாத்தையும் விழ வைப்பார். த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அ பார்ட், உலகம் வந்து விழுந்து போகிற நிலையில் இருக்கிறது. ஆனால் நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். வேர்ஃபோர் வி ரிசீவிங் எ கிங்டம் விச் கேனாட் பி மூவ்டு. நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எட்டர்னல் கிங்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். தானியேல் 2:44 என்ன வாசிக்கிறோம், அந்த கல் உருண்டு வருகிறது, அது பாதத்தில் மோதும் பொழுது அந்த இரும்பு, களிமண், வெண்கலம், கோல்டு, சில்வர் எல்லாமே தூளாக மாறி காற்றுல அப்படியே பறந்துருது. ஆனால் இந்த கல்லோ பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பப் போகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறிவிட்டது. இப்பொழுது நம்ம பாதத்தின் நாட்களில் இருக்கிறோம். இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிறது. அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இப்பொழுது ரஷ்யாவும் யுத்தம் செய்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நம்ம ரஷ்யா ஜெயிக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சபையில் அப்படி ஜெபம் ஏறெடுக்கப்படுது. ஏன்னா ரஷ்யாட்ட நியாயமான காரணம் இல்லை. அதனால் ரஷ்யா ஜெயிக்கூடாது, பெரிய வல்லரசு. ஆனால் அந்த இந்த உக்ரைன் வந்து சின்ன நாடு, அது நம்ம ஜெபிக்கிறோம், கத்தரால் அதை மாற்ற முடியும். பாருங்கள், இன்னும் அது ஜெயிக்கலை. ரஷ்யா ஜெயிக்கக்கூடாது, அது அநியாயத்துக்கு போகிறது, அது அப்பாவி மக்களை கொலை செய்கிறது, ஒரு தேசத்தையே தரமட்டமாக்கி உலகத்தை வெப்பமயமாக மாற்றுகிறது, உலகத்தினுடைய எல்லா கிளைமேட்டையும் அது கெடுத்து போடுகிறது. அதனால் என்ன செய்யறென்றால், ரஷ்யா தன்னுடைய மாம்ச பலத்தில், தன்னுடைய படை பலத்தில் போகும் பொழுது அது ஃபெயிலியர் ஆக வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய விருப்பம் அவ்விதமாக இருக்கிறது. ஹிட்லர் வந்து அவன் நாசிச கொள்கையை கொண்டந்தான். 1933 நாசிச கொள்கையை கொண்டந்தான். 2nd உலக யுத்தத்தில் ஹிட்லர் வந்து முக்கியமான ஆளாக இருந்தான். அதனால் ஜெர்மனி வந்து 2nd World War அது அமெரிக்காவுக்கு விரோதமாக அது யுத்தம் செய்தது, நேச நாடுகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்தது. அந்த 1933 நாசிச கொள்கையை கொண்டு வரும் பொழுது அதே நேரத்தில் கத்துடைய தூதனானவர் பிரதர் பிரணாமை சந்திக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த சத்தம் என்ன சொன்னது, உன்னுடைய செய்தியானது உலகம் எங்கிலும் போகும். ஹல்லேலூயா. யோவான் சானகன் என்னுடைய 1 வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல நீ என்னுடைய 2 வரைக்கு முன்னோடியாய் அனுப்பப்படுகிறாய், உன் செய்தி உலகமெங்கிலும் போகும். As John was sent for and the first coming, so shall your message for and the second coming. பாருங்க, ஜெர்மே நாசிச கொள்கையை அவன் ஆரம்பிக்கிறான். சரியாக படிக்கலை, படிப்பில் ஃபெயிலியர், யுத்தத்தில் ஆர்மியில் சேர்ந்தான், அந்த ஃபெயிலியர். பின்பு நாசிச கொள்கையை கொடுந்து அவன் ஜெர்மனியில் பெரிய லீடராகி 2nd உலக யுத்தத்துக்கு காரணமாக இருந்தான். அதே நேரத்தில் முசோலினி இத்தாலியாவில் தோன்றி பாசிச கொள்கையில் இருக்கு, அவன் பாசிசத்தை உருவாக்கினான். ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து மோசமாக ஜனங்களை வழி நடத்தினா இது பாசிசம்னு சொல்லுவாங்க. இது பாசிசம், அந்த பாசிசம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, முசோலினியால் ஆரம்பிக்கப்பட்டது. அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன், அவனுடைய முடிவு மர்மமாக இருக்கும் என்று தீர்க்கதரிசி அப்பொழுதுதான் சொல்லுகிறார். 1933 இதோ ப்ரோஃபட் என்ன சொல்லுகிறார், ஹிட்லருடைய முடிவு மர்மமாய் இருக்கும். அதே போல ரெண்டு பேருடைய முடிவு மர்மமாய் இருக்குது. அதன் பின்பு ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு, கம்யூனிச கொள்கையை கொண்டார். லெனினுடைய கம்யூனிசத்தை தோற்றுவித்தார் லெனின். ஹலோ ஸ்டாலின் என்ன சொன்னால், ரஷ்யாவிலே அந்த கம்யூனிச கொள்கையை கொண்டு வரும் பொழுது இந்த நாசிசமும் பாசிசமும் கம்யூனிசத்தோடு மெர்ஜ் ஆயிரும், கம்யூனிசம் அதை விழுங்கிவிடும். அதனால் நாசிசமும் பாசிசமும் ஒழிஞ்சு போச்சு, இப்போ கம்யூனிசம் இருக்கிறது. ஹலோ சத்தம் என்ன சொல்கிறது, வாஸ் ரஷ்யா கீப் யுவர் ஐஸ் ஆன் த நார்த் கிங். இப்பொழுது எல்லாருடைய கண்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா என்ன செய்கிறது, உலகத்தை அச்சுறுத்துகிறது. நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரஷ்யா வந்து இன்றைக்கி அச்சுறுத்தலை கொண்டு வருகிறது. இதே நேரத்தில் கத்தர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின் எழும்பும் பொழுது இவங்கெல்லாம் என்ன உலகத்தை வந்து அழிவின் பாதையில் கொண்டு போகும் பொழுது, செகண்ட் வேர்ல்டு வாரை நோக்கி கொண்டு பொழுது, அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ப்ராஃபட்டை எதுக்காக கொண்டு வருங்க, ஒரு சூப்பர் சர்ச்சை கொண்டு வர வேண்டும், ஒரு மனவாட்டி சபையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இதை சாத்தான் அங்கே உலகத்தில் கிரியை செய்யும் பொழுது கத்தரும் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. கத்தர் ஒரு என்ன சொன்னால், ஒரு ப்ராஃபட்டை காட்சியிலே கொண்டு வந்துகிறார். ஹி வாஸ் கோயிங் டு கம் அண்ட் பிரிங் ஃபோர்த் எ சூப்பர் சர்ச், ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு சபையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வந்துருக்க. முத்திரைகளை திறந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும் பொழுது நீங்கள் அந்த சூப்பர் சர்ச்சாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விசேஷித்த ஒரு சபை, ஒரு பாஸ்டர் மாடல் பாஸ்டராக இருக்க வேண்டும், ஒரு சபை மாடல் அங்கே சபையாக இருக்கும். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நேரத்துக்கு செய்தியில் ஒரு மாடலாக இருக்க வேண்டும். மற்றவங்களை நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம வந்து உண்மையான பிரைட் சர்ச் மெம்பர் என்பதை அவங்க அறிய வேண்டும். இன்றைக்கு அதுதான் தேவை. நாங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் தீக்க தேசியை பிலீவ் பண்ணுறோம், அதுக்கு மேலே சொல்ல தெரியாது. எந்த கோசக்காரர்களுக்கு அந்நிய பாசைக்கு மேலே சொல்ல தெரியாது. இதில் இருக்க செய்தியில் இருக்கவங்களுக்கு இதை சொல்ல வேறு எதுவும் சொல்ல தெரியாது. நீ வந்து சூப்பர் சர்ச்சு, நீ ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனில் இருக்கிற, அந்ததுக்கெல்லாம் அவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க. அதனால் நம்மளும் அதே மாதிரி இருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்குது. 1906 பெந்தகோச இயக்கமானது ஆரம்பித்தது. 1946 கத்துடைய தூதனானவர் பிரதர் பிரணாமை சந்திக்கும் பொழுது பெந்தகோச சபையானது லவோதிகாவின் நிலைமையை அடைந்தது. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது முற்றிலும் அது வீழ்ச்சி அடைந்து விட்டது. அதில் ஜீவன் இல்லை. எப்படி வேணாலும் பெந்தகோஸ்காரங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் ஜுவல்ஸ் போடுவாங்க, அவங்க சபை வந்து ஒழுங்கவே இருக்காது, அவங்களுக்கு வெளிப்பாடே இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோச சபையினுடைய நிலைமை அவ்விதமாக இருக்கிறது. கத்தர் இந்த நேரத்தில் தான் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வந்திருக்கிறார். ஹிட்லர், முசோலினி அந்த என்ன ஜெனரல் அங்கே தோன்றும் பொழுது, ஸ்டாலின் தோன்றும் பொழுது கத்தர் ஒரு சூப்பர் மேனை கொண்டு வருகிறார். சாத்தான் அங்கே சூப்பர் மேனை கொண்டு வரும் பொழுது கத்தர் என்ன செய்கிறார் என்றால், இங்கே ஒரு ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வந்து ஒரு சூப்பர் சர்ச்சை அவர் உருவாக்கிறார். அவரை ஆண்டு எடுத்துக்கொண்ட பண்பு நம்ம வார்த்தையை பார்க்குறோம். அவர் இருந்தால் அவரை பார்ப்போம். இப்போ ஆண்டவர் அவரை விட்டு எடுத்து அவரை எடுத்துக்கொண்டனால அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மெசேஜை அனாயிண்டட் ப்ரீச்சர் போதிக்கும் பொழுது ஒரு சூப்பர் சர்ச் உருவாகுது. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெறும். ஹல்லேலூயா. அங்கே சீசரல் கேட்குற ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை வந்து இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர். அப்போஸ்தலர் 1:6 வாசிக்கும். சீசரலுக்கு என்னன்னா, இயேசுவை பின்பற்றினா இயேசு ராஜாவாக மாறுவார். அவர் எருசலேமை தலைநகரமாய் வைத்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். அப்பொழுது நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், நம்ம பெரிய ஆளாக வருவோம் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் இக்காலத்தில் ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று கேட்கும் பொழுது இயேசு அவங்கள என்ன சொல்லுகிறார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்க காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இதோ நீங்கள் வந்து பரிசுத்தாவி பெறும் பொழுது நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாலும் பூமியின் கடைசி பெந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பாருங்கள், அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் தெரியலை. இப்போமே ஆண்டவர் 1000 சரசாட்சியை கொண்டு வந்துடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 7 சபை காலங்கள் இருக்குது. நீங்கள் உலகமெங்கிலும் போய் சத்தியத்தை சொல்லணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரியில் போய் சொல்லணும். இந்த 7 சர்ச்சேஸுக்கு பிறகு இதை நினைச்சா ஆண்டவர் சாத்தானுக்கு அங்கே ஒரு பீரியட் கொடுக்குறார், 7 இயர்ஸ் கொடுக்குறார். அதுக்கு பிறகு தான் அவருடைய ராஜ்யம் வரும். மரியாளுக்கு அந்த காபிரியல் தூதர் என்ன சொல்லுகிறார் அப்போது லூக்கா 1:32, இதை அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார், அவர் இஸ்ரவேல் புத்திரரை சதா காலங்களும் ஆட்சி செய்வார். 1:32 வாசிக்கலாம்.
அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்.
இதோ தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார் என்று சொல்லப்படும். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய இதோ பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு போக வேண்டும். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்க போல ஜெயங்கொழு எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். அவர் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது பிதாவின் சிங்காசனத்தை விட்டு வந்திருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு போக வேண்டும். அதாவது அவர் 1000 வருஷம் ஆளுகை செய்ய வேண்டும். இதுவரைக்கும் அவர் இன்டர்செஷன் ஊழியத்தை செய்தார், பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்தார். 7 சபை காலங்களில் அவர் பிதாவின் சிங்காசனத்தில் இருந்தார். இப்போ சிங்காசனத்தை இறங்கி வந்திருக்கார். எதற்காக? தம்முடைய பிரஜைகளை சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. டு கேதர் இஸ் சப்ஜெக்ட்ஸ். இன்றைக்கி ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். இன்னும் அவர் பிதா தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகவில்லை. அவருடைய சிங்காசனம் 1000 வருஷம் அரசாட்சி. அவர் வந்து இப்போ இறங்கி வந்து இது அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிரைடு வந்து உலகமெங்கிலும் இருக்கிறாள். ஆனால் ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுந்து போகிறதில்லை. ஆனால் ஈகிள் வந்து என்ன சொன்னால் தன்னுடைய குஞ்சுகளை அதை தேடிக்கொண்டிருக்குது உலகமெங்கிலும். பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய அந்த எலெக்ட் பீப்புள் ஒருத்தர் கூட அவங்க வந்து தவற முடியாது. எல்லாரையும், அவங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரலாக இருந்தாலும், அவங்க எந்த பாஷையை பேசுகிறவளாக இருந்தாலும், எந்த கண்ட்ரியில் உலகத்து மூலையில் இருந்தாலும், ஒரு கோதுமை மணியாயிலும் தரையில் விழுவதில்லை. ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார், அவருடைய ஜாப் என்னென்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் கொண்டு வருகிறார். பார்ட் வேர்டில் இல்லை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. இப்போ ஆண்டவர் செய்கிறார். பிறந்த அந்த ராக்கை என்னச்சா தூக்கி போட்டு என்ன சொல்லுகிறார், பிக் அப் த ராக் அண்ட் த்ரூ இட் இன் த ஏர் யூ வில் சீ த க்ளோரி ஆஃப் காட் என்று சொல்லும் பொழுது, அது புயல் காற்று வந்தது அப்பொழுது என்ன சொன்னது என்று அவர்களுடைய நண்பர்கள் கேட்கும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரைக்கிங் வெஸ்ட் கோஸ்ட். கல்ல தூக்கி போட்டாச்சு, ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. அலஸ்கா தண்ணிக்குள்ளே போகும்படியான சுனாமி ஏற்பட்டது. பின்பு அது கடைசியாக லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போகும். அந்த நீ கிளவுட ஆண்டவர் திருப்பி பார்க்கும் பொழுது, சே ஏ தேவ், அந்த நீ அந்த கிளவுட வலது பக்கமாக திருப்பு என்று சொன்னார். அந்த படத்தை வலது பக்கமாக திருப்பும் பொழுது அந்த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறது. என்ன ஃபேஸு? அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது என்று வெளிப்படுத்தல் 1:14 சொல்லப்பட்ட அதே சிரசு தான் என்னுடைய அந்த வெண்மேகமாக இருக்கிறது. ஏசு கிருஷ்ணனுடைய ஃபேஸ் நம்ம அவர் இந்த உலகத்தை பார்க்கிறார். சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கார், ஒயிட் விக்கு வைத்திருக்கிறார். இங்கிலாந்து ஜட்ஜி வந்து ஒயிட் விக்கு வைத்திருப்பாங்க. ஏனென்றால் நரைச்ச தலை வந்து ஞானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் ஞானமாக உலகத்தை நியாயந்திருக்கும்படியாக ஜட்ஜ்மெண்ட்டாக வந்திருக்கிறார். உங்களை வந்து எதுக்காக இருந்தால் மேகத்தில் கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மேகத்திலே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கத்தரோடு கூட இருப்போம். நம்மளை வந்து அவர் கொண்டு போகிறதுக்கு, மேலே கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். உலகத்துக்கு வந்து சுப்ரீம் ஜட்ஜாக அவருடைய சிரசு மயிரும் வெண்பெஞ்சை போல இருந்தது வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு போகவில்லை, பிதாவின் சிங்காசனத்தை விட்டு இறங்கி விட்டார். இப்பொழுது இந்த பிரஜைகளை ஒன்று சேர்க்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் 3 பவர்ஸ் மூலமாக உலகத்தை ஆளுகை செய்ய அவன் வரும்பொழுது இப்பொழுது கத்தரும் அதே மாதிரி தான் செய்கிறார். அதனால் அவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். சுப்ரீம் ஜட்ஜாக வந்து அவருடைய பிரஜைகளை ஒன்று சேர்க்கிறார். சாத்தான் தன் லேபரேட்டரியில் என்ன செய்கிறான் என்றால் பெஸ்டிலன்ஸை கொண்டு வருகிறான். அவன் பிரஜ் அவன் ஜென்ரல் அந்த நோய் கிருமிகளை பரப்புகிறான். இதோ யுத்த கருவிகள் டேங்கி பெரிய பெரிய வந்து நவீன யுத்த ஆயுதங்களை கண்டுபிடி. ரஷ்யாவில் நிறைய ஆயுதங்கள் இருக்குது, எல்லாம் பாதிக்கு மேலே சம செலவழித்து போட்டுட்டான். அதனால் எல்லா ஆயுதங்களையும் நவீன ஆயுதங்களை வைத்து அவன் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். உலகம் ஒவ்வொரு கண்ட்ரியும் நவீன ஆயுதங்களை உடையதாக இருக்கிறது, ஆட்டாமிக் பாம்ஸை உடையதாக இருக்கிறது, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல இத கேஸ் பாய்சனஸ் கேஸ் குளோரின் கேஸ் அனுப்பி ஆயிரம் நிறைய பேர் செத்தாங்க. ஹிட்லர் வந்து கேஸ் சாம்பருக்குள்ள 600,000 அங்கே வந்து யூதர்களை கொலை செய்தான். அப்பொழுது பாய்சனஸ் கேஸ், இப்பொழுது அட்டாமிக் ஃபயர் வந்திருக்கிறது. ஓசோன் படிவத்தில் என்ன செய்கிறென்றால் ஓட்டை விழுந்து விட்டது. இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் மற்றும் குளிர் சாதனத்திலிருந்து போகிற அந்த கேஸ் ஆனது அந்த ஓசோன் படிவத்தில் ஓட்டை விழுந்து சூரிய ஒளி நேரடியாக தாக்குறது. அதனால் ஸ்கின் டிசீசஸ் வருகிறது, செடிகள் சரியாக வளருவதில்லை, விளைச்சல் சரியாக கிடைப்பதில்லை. இதமாக நேச்சர் வந்து சாத்தான் தன்னுடைய அறிவினாலே நேச்சரை அவன் கெடுத்து போட்டு விட்டான். மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் அந்த ஹைபிரிடிசேஷன், ஜனத்தொகை பெருகி போச்சு, எல்லோரும் முட்டை சாப்பிடணும், என்ன செய்கிறது, அதனால் லக்கான் முட்டை அந்த கொண்டு வர்றது, எல்லோரும் கோழிக்கறி சாப்பிடணும், அதான் தான் ஃப்ராய்லரை உற்பத்தி பண்ணுறது, எல்லோரும் ஒரே நேரத்தில் சாப்பிடணும்னா என்ன செய்ய முடியும், நாட்டுக்கோழிகளை அப்படி வளர்க்க முடியாது. அதனால் எல்லாத்துலேயுமே ஹைபிரிடிசேஷனை கொண்டு வருகிறோம். எல்லா உணவுப் பொருட்கள் மேலேயும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, எல்லோரும் ஒரே நேரத்தில் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, என்ன செய்ய முடியும். சயின்டிஸ்ட் என்ன, ஹைபிரிடிசேஷனை கொண்டு வந்து நம்முடைய பாடியெல்லாம் கெட்டு போகுது. இன்வென்ஷன், அவன் கண்டுபிடிப்பு. இவ்விதமாக சாத்தான் வந்து உலகத்தை வந்து சீர்கெடுத்து போயிட்டு இருக்கிறான். மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இதை என்ன பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. கட்டன்பர்க் என்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடித்தார். எதுக்காக அதை கண்டுபிடித்தது, அதை கண்டுபிடித்த பிறகு தான் இதை மார்ட்டின் லூத்தர் பைபிளை பிரிண்ட் பண்ணார். முதலாவது பிரிண்ட் பண்ணப்பட்டது பைபிள் தான். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த பிறகு தான் ஊழியம் உலகம் எங்கிலும் போனது. ஏன்னா அங்கே பிரிண்ட் பண்ணி பைபிளை பிரிண்ட் பண்ணது ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஜனங்களை வந்து ஊதுவத்தி கொடுத்தலும் மெழுகுவத்தி கொடுத்தலையும் செபமாலை எண்ணுவதிலையும் வைத்திருந்தது. ஆனால் லூத்தர் வந்து பைபிளை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தார். பின்பு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ஆனது இப்பொழுது ரொம்ப டெவலப் ஆகி இன்றைக்கி என்ன சொன்னால் பைபிள் நம்முடைய கரத்தில் கிடைக்கிறது. அழகான பைபிளை நம்ம வச்சுருக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் சாத்தான் அங்கே இந்த விஞ்ஞானத்தில் உலகத்தை கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தையும் அவர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். உச்சக்கட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொலம்போ வந்து என்ன சொன்னால் அமெரிக்காவை கண்டுபிடித்தான். இட்டாலியன் மாலுமி அவன் ஸ்பெயின் தேசத்து அங்கே ராணியாகிய இசபெல்லுடைய விருப்பத்தின்படி பிரயாணம் பையி கடைசியாக அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் பொழுது அமெரிக்காவில் கோல்டு நிறைய இருக்கிறது. ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அந்த கோல்டு எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே ஸ்பெயினுக்கு அது வந்தது. பின்பு அங்கிருந்த செவிந்தியர்களை கொலை செய்து அமெரிக்க ஐக்கிய நாடு ஏற்பட்டது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஏற்பட்டது. அது ப்ரோட்டஸ்டன்ட் நாடாக இருந்தது, இப்பொழுது கத்தோலிக்க நாடாக மாறியிருக்கிறது. அது வாடிகனுடைய ஆர்மி வந்து அமெரிக்க ஆர்மியை வாடிகன் பயன்படுத்தும். இவ்விதமாக சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்குது. சாத்தான் ஒரு பக்கத்தில் அவன் கவர்மெண்ட்டை கொண்டு வர பிரயாசப்படுகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருக்கிரியை செய்து அவருடைய கவர்மெண்ட்டை உலகத்தில் சாபிக்க போகிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆமேன். விஞ்ஞானிகள் வந்து ஆச்சரியப்படுகிறார்கள். பிரதர் பிரணாம் ஊழியத்தை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. என்ன ஷாக் ஆகிறாங்க, ஒரு மனுஷ ஒருத்தர் வந்து பிரதர் பிரணாண்ட ஜெபிக்க வர்றாங்க. ஒரு சகோதரி வர்றாங்க, அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உடைய சந்ததியை சேர்ந்தவங்க, எலும்பு குச்சியாக இருக்கிறாங்க. பிரதர் பிரணாம் இங்கிலாந்துக்கு வர்றார். பக்கிங்ஹாம் பேலஸ் என்ற இடத்துக்கு அவர் வருகிறான்னு சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்காலேருந்து அவங்கள கொண்டு வராங்க. எலும்பு குச்சி தான், கேன்சர் வந்து அவங்கள சாப்பிட்டு விட்டுருந்தது. ரொம்ப எலும்பு குச்சி, அதனால் பிளேனில் வர சொல்லே மறித்து போவாங்கன்னு சொல்லும் பொழுது அவ்விதமான ஒரு நிலையில் கொண்டு வர்றாங்க. இதை பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், அவள் வந்து மறிக்க மாட்டாள். தஸ் சே தி லார்ட், திஸ் உமன் வில் லிவ் நாட் டை. இவள் வந்து மறிக்க மாட்டாள், அவள் வந்து பிழைப்பாள் என்று சொல்லப்பட்டது. அவரை அங்கே கொண்டு வர, அந்த அம்மாவை கொண்டு வராங்க. பிரதர் பிரணாம் அங்கே ஜெபிக்கும் பொழுது திருப்பி அவங்க சவுத் ஆப்பிரிக்கா போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அவங்க வந்து டுடே சி வெயிட்ஸ் 155 பவுண்ட்ஸ், 155 பவுண்டு எடையாக இருக்கிறாங்க. நல்ல ஹெல்த்து எல்லா வேலையும் செய்கிறாங்க, பாடி அழகாக மாறிவிட்டு உலகத்துக்கு எல்லாமே தெரியும். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலுடைய பேத்தி, அதனால் உலகமே அதை அறிஞ்சது, சவுத் ஆப்பிரிக்காவே அதை அறிஞ்சது. இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் என்றால் நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போவேன். அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஆனால் பிரதர் பிரணாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சா நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போவேன் என்று அவர் அவிதமாக சொல்லும் பொழுது அந்த அம்மாவுடைய சுகம்தான் அவரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு சென்றது. அல்லேலூயா. பாருங்கள், விஞ்ஞானிகளால் ஆச்சரியப்பட, டாக்டர்கள் அதை செய்ய முடியாது. இன்னொரு இடத்துல இந்த விட்னஸ் என்ற செய்தியிலே பிரதர் பிரணாம் இவ்விதமாக சொல்லுகிறார். ஒரு அம்மா ஜப வரிசைகளை வர்றாங்க, ஜபத்துக்கு வர்றாங்க. அவங்க பிரதர் பிரணாம் சொல்லார், உன் கையில் ஒரு கர்ச்சிப் வச்சுருக்கிறாள், கையில் அப்படி மடித்து உள்ளே வச்சுருக்காங்க, வெளியே தெரியாது. அது வந்து லேடிஸ் கர்ச்சிப் கிடையாது, ஜென்ஸ் கர்ச்சிப். நீ வந்து ஜென்ஸ் கர்ச்சிப் பண்ணி வச்சிருக்கிற, நீ என்ன செய்ய வேண்டும், யூ காட் தட் ஹேண்ட் கர்ச்சிப் இன் யுவர் ஹேண்ட், இட் இஸ் அ மேன்ஸ் ஹேண்ட் கர்ச்சிப். நீ வந்து லேடிஸ்க்குள்ள கர்ச்சிப் இல்லை, ஜென்ஸுக்குள்ள கர்ச்சிப் வச்சுருக்கிற. யூ ஆர் ஃபிக்ஸிங் டு கிவ் மீ தட் ஹேண்ட் கர்ச்சிப். என்கிட்ட வந்து அதை கொடுத்து ஜோமணுன்னு நினைக்கிறார் பிரதர் பிரணாம். அந்த கர்ச்சிப்பை வாங்கலை, அந்த அம்மா அப்படி நினைக்கிறாங்க. அதையும் பிரதர் பிரணாம் சொல்கிறார், மனசில் நினைக்கிறேன் சொல்கிறார். And you want me to pray for him. நீ அந்த உன்னுடைய கணவருக்காக ஜெபிக்கணும்னு விரும்புகிறார். உன் கணவன் வந்து வியாதியில் இருக்கான், படுத்த படுக்கையில் இருக்கிறான். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் you are going to put his handkerchief under his pillow. நீ அந்த கர்ச்சிப்பை கொண்டு அவன் தலையனுக்கு அடியில் வை அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அந்த அம்மா தலையனில் வைக்கும் பொழுது அவங்க வந்து சுகம் அடைகிறாங்க, அவனுடைய கணவர் சுகம் அடைகிறாங்க. இது எந்த விஞ்ஞானியால் செய்ய முடியும்? சாத்தான் வந்து விஞ்ஞானத்தில் தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஆண்டவர் விசுவாசத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற முடியும். அந்த ஃபெய்த்தை நம்மளை விட்டு போகக்கூடாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிற கர்த்தர் அது. ஹல்லேலூயா. இது விஞ்ஞானம், நம்முடைய மூல ஞானம் கிடையாது. அதனால் நமக்கு விமோசனமே இல்லை, நம்ம வியாதி சுகமாகவே செய்யாது, நம்முடைய சூழ்நிலை மாறாது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சீங்கன்னா அது அவிசுவாசம். எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவையை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. என் வியாதியை அவர் சுகமாக்க முடியும், என் பிரச்சனையை மாற்ற முடியும். நம்ம அவிதமான ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவிதமான ஒரு ப்ராஃபெட் ஆண்டவர் காட்சியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு வந்து ஷாக்கு, அது சாத்தானுக்கு அது ஷாக்கு. இந்த விதமான நவீன உலகத்திலே, விஞ்ஞான உலகத்திலே ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட்டை கொண்டு வருகிறார். ப்ராஃபெட்டை கொண்டு வந்து என்னென்றால் ஒரு சூப்பர் சர்ச்சை கொண்டு வர வேண்டும். அந்த மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெற வேண்டும் என்று அதற்காகத்தான் அந்த ப்ராஃபெட்டை கொண்டார். அதனால் நீங்கள் அதனுடைய ரிசல்ட்டாக இருக்கிறீர்கள், அதனுடைய விளைவாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பைபிள் வந்து எப்படின்னா மேரேஜில் ஆரம்பிக்குது. ஆடாம் ஆண்டவர் உருவாக்கி ஆடாமுக்கு என்ன செய்கிறார் என்றால் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்குறார், ஏவாள். அதனால் அந்த மனைவியை பார்த்தேன், கேர்ள் நீ ஒரு நாளில் ஏங்குள்ளே இருந்தா, எனக்குள்ளே இருந்தா, எனக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தா. ஆண்டவர் வந்து என்னிலேருந்து உன்னை செப்பரேட் பண்ணியிருக்கிறார், நீ ஒரு நாளில் ஏங்கூட ஆட்ரிபியூட்டாக இருந்தா, இப்பொழுது என்னுடைய மனைவியாக இருக்கிறார், நீ எனக்குள்ளே இருந்து நீ வந்திருக்கிறாய். அதே போல் தான் ஆண்டவர் ஒரு நாளில் என்ன சொல்லுவார், நம்ம பல்லவத்தில் சேர்க்கப்படும் பொழுது அவரும் அப்படி தான் சொல்லுவார், நீங்கள்லாம் எனக்குள்ளே ஒரு நாளில் ஆட்ரிபியூட்டாக இருந்தீங்க. ஹல்லேலூயா. உங்களை நான் ஃப்ளஷில் கொண்டு உங்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்தி இப்போ நீங்கள் என்னிடத்துல சேர்ந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால் ஏடனில் அந்த மேரேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. ஆடம் அண்ட் ஈவ் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆடமிலிருந்து ஏவல் ஆண்டவர் செப்பரேட் பண்ணி அவளை இணைத்து அவர்கள் வந்து அந்த ஏடேன், ஏடேன் என்றால் பிளசன்ட் என்று அர்த்தம், இன்பமாக இருந்தார்கள். அப்படி ஆரம்பித்து இடையில் வந்து அந்த காட்சியானது அங்கே மாறுபட்டது. பின்பு அவர் ரெடிமேடாக வந்தார், அதே காட்சி மறுபடியும் வரப்போகிறது. அல்லேலூயா. அதே காட்சி. கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு மனவாட்டியை அவர் உருவாக்குறார். When this Bible ends, இந்த பைபிள் முடியும் பொழுது He is a married man. with his wife. அவர் ஒரு married man ஆக தன்னுடைய மனைவியோடு கூட இருக்கிறார். He is going to spend eternity with that he and அந்த மனைவியோடு கூட அந்த சூப்பர் ரேஸ் அந்த மனைவியோடு கூட அவர் தன்னுடைய நித்தியத்தை அவர் வந்து செலவழிக்கிறார். நித்திய காலமாக மனவாட்டி அவரோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ஃபியூச்சர் ஹோம் அவர் கட்டியிருக்கிறார். ஈ பில்ட் எ ஹோம் ஃபார் அது பொன்னினாலும் முத்துக்களினாலும் ரத்தனங்களினாலும் கோல்ட் டைமண்ட் பியல் அங்கே வந்து இரும்பு வெள்ளி செம்பு எந்த உலகமும் கிடையாது. த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அவ்விதமான ஒரு சிட்டி 1500 மைல் நீளமும் 1500 மைல் அகலமும் 1500 மைல் உயரமான ஒரு கிரேட் சிட்டியை நமக்கு இருக்கார். வெளிப்படுத்தல் 21:1 வாசிக்கிறோம். ஜீவ நதி புறப்படுகிறது. அந்த சிட்டி இங்கே தான் வருகிறது. அந்த சிட்டி இந்த பூமிக்கு தான் வருகிறது. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம பூமியில் தான் நம்மளை வாழ வச்சிருக்கிறார். அதனால் அந்த சிட்டி என்ன சொன்னால் அங்கேருந்து இறங்கி வருகிறது. வெளிப்படுத்தல் 21:9 என்ன வாசிக்கிறோம்? பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய 7 தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாண்டே மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்தில் இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். பாருங்க, அது இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. மனவாட்டிக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பட்டணம், மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பின்பு அவள் இறங்கி வருகிறாள். இந்த உலகத்தில் வந்து தேவன் தம்முடைய சிங்காசனத்துக்கு வருகிறார். கிங்காக இருக்கிறார், நம்ம குயினாக இருக்கும். ஸோ காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. சாட்டன் சயின்ஸின் மூலமாகவும் டெக்னாலஜியும் சிவிலைசேஷன் மூலமாகவும் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தான் கடவுளாக ஆராதிக்கப்பட வேண்டும் என்ற ஆம்பிஷன் இருக்கிறது. கொஞ்ச காலம் அது நிறைவேறும். உலகமானது அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. முழு உலகம் அதை நோக்கி போடும். எல்லா அஞ்ஞான மார்க்கங்களும், நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா அஞ்ஞான மார்க்கங்களும், உலகத்தினுடைய எல்லா பிரஜைகளும், இது ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசல் பேரெழுதப்படாத அனைவரும் அவனை வணங்குவார்கள். அதை நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அது நியூ வேர்ல்டு ஆர்டரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானம் அவிதமாக கொண்டு செல்லும் பொழுது கத்தர் இன்னைக்கு ஆண்டவர் முத்திரை திறந்து நமக்கு தேவரசியத்தை நெளிப்படுத்தி ஒரு சூப்பர் சர்ச்சை கொண்டு நமக்காக ஒரு சிட்டி ஆயத்தம் பண்ணி, எப்படி அவர் ஆடம் அண்ட் ஈவ ஏதானில் வைத்தாரோ அதே காட்சியை மறுபடியும் கொண்டு அவர் தம்முடைய மனவாட்டியோடு நித்திய காலமாக வாழப்போகிறார். ஹல்லேலூயா. பைபிள் அப்படி ஆரம்பித்து அப்படி முடிவடைகிறது. இந்த பிளானை அறியாதவங்க, இதன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, இப்போ கூட இதில் ஒரு சிலர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்கலாம். ஆனவருக்கு தான் தெரியும். பழைய கீழே போட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் அப்படி தான் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் வாஞ்சியே இல்லாத ஆத்துமாக்கள் இருக்கலாம், ஒரு சில ஆத்துமாக்கள் இருக்கலாம், அவங்களுடைய நிலைமை பரிதாகும். அதனால் அருமையான நமக்கு அப்படி ஒரு எப்படின்னா, அந்த ஸ்டோரி வந்து ஷேடு ஸ்டோரி இல்லை, துக்கமாக முடியல. அந்த ஸ்டோரி சந்தோஷமாக முடியல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக முடிய போகுது. அப்புறமா நமக்கு பல சூழ்நிலைகள் வரலாம், அதெல்லாமே மறக்கப்பட்டு போகும். அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதெல்லாம் தற்காலிகமானது. இந்த வேர்டு வந்து என்ன செய்யறதால், இந்த என் டைம் மெசேஜ் வந்து ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு 7 தூதர்கள் அவரை சந்திக்கும் பொழுது அந்த ஃபியூச்சர் ஹோமுக்கு நம்ம ஒரு நாளில் போகிறோம். ஃபைனல் டெஸ்டினேஷன். ஹல்லேலூயா. அந்த அதுக்கு பிறகு உலகத்தில் எந்த மனுஷனுடைய ஆளுகையும் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை. நித்திய சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். காட்ஸ் பிளான் அவ்விதமாக நம்மை பற்றி இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நம்ம இப்பொழுது சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். நம்மெல்லாம் ஜோமனும். கத்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையானது எவ்வளோ உண்மையுள்ளதாக இருக்கிறது. நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய சிந்தை என்ன என்பதை கத்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சாத்தானுடைய முடிவு என்ன, அவன் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறான், உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, அந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் விழுந்து போகும். தேவன் இந்த உலகத்தை சீர்படுத்தி தம்முடைய அந்த பட்டணத்தை நியூ ஜெருசலேம் இங்கே கொண்டு வருவார். நம்ம அந்த பட்டணத்திலே அவரோடு கூட இருக்கும். பைபிள் அவிதமாக ஆரம்பிச்சு அவிதமாக முடிவடைகிறது. அந்த ஸ்டோரியானது, அந்த பிளான் ஆஃப் ரெடெம்ஷன் ஆனது நித்திய சந்தோஷத்தில் முடிவெடுது. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி வந்து ஹாப்பி எண்டிங். உங்களுடைய லைஃப் வந்து ஹாப்பி எண்டிங்காக இருக்க வேண்டும். அது சந்தோஷமான முடிவாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை குறித்து அவிதமான திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் எல்லோரும் கர்த்தருக்கு கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, சோத்ரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ. மேலோகத்தை நாடுகிறோம், அதின் ஜோதி பிரகாசத்தையும் பேரின்பத்தை வர்ணிக்கிறோம். பார்த்தால் என்னமாயிருக்கும், பார்த்தால் பார்த்தால் என்னமாயிருக்கும். இன்பத்தை வர்ணிக்கிறோம், பார்த்தால் என்னமாயிருக்கும், பார்த்தால் பார்த்தால் என்னமாயிருக்கும். பார்த்தால் என்னமாயிருக்கும். அங்கே இயேசுவையே சேவிப்போம், சிறந்தாந்தரிப்போ வானோ சங்கம் சேர்ந்திடுவோம். என்னமாயிருக்கும், சேர்ந்தால் சேர்ந்தால் என்னமாயிருக்கும். வானோ சங்கம் சேர்ந்திடுவோம், என்னமாயிருக்கும். எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவே, எம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. அநேக சபைகள் ஈவினிங் சர்வீஸ் இல்லை, அதனால் நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்குள் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும், உம்முடைய சமூகத்தை நாட வேண்டும். விஞ்ஞானம், டெக்னாலஜி, சிவிலைசேஷன் எங்களை வார்த்தையை விட்டு பிரிக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் புறம்பே ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ பிரசன்னத்திலே காலையிலே மாலையிலே கழுவுற வேண்டும். எங்களுக்கு நீர் அதுக்கு தான் சுகத்தை தந்திருக்கிறீர், அதுக்கு தான் நீர் எங்களுக்கு பலத்தை தந்திருக்கிறீர், அதுக்கு தான் எல்லாத்தையும் தந்திருக்கிறீர். எதற்காக? உம்மை தேடுவதற்காக. நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணாதபடி எங்களுடைய மாம்சம் மனசை கீழ்ப்படிவோம் என்றால் பந்தய பொருளை இழந்து போக வேண்டியதான சூழ்நிலை ஏற்படும். இந்த நேரம் அவிதமான ஒரு நேரம். ஓட்டத்தினுடைய கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக அந்த பந்தய பொருளை வைத்திருக்கிறேன். நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எங்களுடைய லைஃப் முடிசூட்டப்பட வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பலன் உண்டு. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் ஒன்று விருதாவாக போகாது. நீர் அதற்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறீர். இந்த நேரத்திலும் மாலை நேரத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதி. அவங்களுடைய சரீரத்தை குணப்படுத்தும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நீர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறீர். நீர் யெகோவாயராக இருக்கிறீர். வாழ்க்கையிலே ஆண்டவரே என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ எல்லாத்தையும் நீர் செய்வதற்கு சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆம்னிபொட்டன்ட் காட். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சந்திப்பீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க உதவிச்சு வாரத்தின் முதல் நாளிலே ஆராதிச்சுக்கணும். மீதியான நாட்களில் நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த விவாகாரங்களில் நம்முடைய விசேஷித்த பிரசன்னம் இருக்கட்டும். பைபிள் ஸ்டடியை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, வார்த்தையின் ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது உலகப்பரமான ஐஸ்வர்யமும் எங்களுக்கு பின்தொடர்ந்து வரட்டும். கிருபையாயிரும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.